أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن لم يحكم بما أنزل الله فأولئك هم الكافرون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات إنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை தொடராக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த அட்டவணை பள்ளிவாசலின் ஜமாத் கமிட்டியினர்களே, அவர்களுக்கு சீரிய வழியை காட்டி தன்னுடைய அழகிய வழிகாட்டுதலால் ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இப்பள்ளியினுடைய தலைமை இமாம் அவர்களே, இந்த விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கிற பாசத்திற்குரிய சகோதரர்களே, வருகை தந்திருக்கிற இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இந்த சமூகத்தின் மீது செய்த ஓர் பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தந்தது. பெருமானாரை பற்றி பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது, உலகெங்கும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், கியாமத்து நாள் வரை பேசிக்கொண்டே இருப்பார்கள். இறைவன் அப்படித்தான் சொல்லுகிறான், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்னுடைய நபியை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், அவர்கள் சாமானிய ஒரு நிலையில் வரவில்லை, ஒரு உயர் நிலையில் நான் அவர்களை அனுப்பியிருக்கிறேன். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே அதற்கு பல சான்றுகளை சொல்லித் தருகிறார். ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான், அந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது இப்படி சொல்லுகிறார், உலக மக்களே, நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களை எல்லாம் இந்த பூபாகத்திற்கு அனுப்புவதற்கு முன்னால், நீங்க துனியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, நீங்கள் எல்லாம் உயிர்களுடைய கூட்டமைப்பாக இருந்த போது, யாரையெல்லாம் நான் நபியாக அனுப்புவேன் என்று சொல்லி முடிவு செய்தேனோ அத்தனை நபிமார்களையும் நான் ஒன்று கூட்டினேன். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வஹக்மா, அந்த நபிமார்களை எல்லாம் ஒரே வரிசையிலே ஒன்று திரட்டி அல்லாஹ் சொன்னான், நபிமார்களே, நீங்கள் கவனமாக கேளுங்கள், 124,000 நபிமார்களில் ஒருவர் மட்டும் பாக்கி. அங்க எல்லாம் நிக்கிறாங்க ரூஹுகளாக. அல்லாஹ் அந்த நபிமார்களை நிப்பாட்டி வைத்து சொல்லுகிறான், நபிமார்களே, கவனமாக கேளுங்கள், உங்களுக்கு நான் வேதத்தை கொடுத்து, அந்த வேதத்தினுடைய பரிபூரணமான அறிவை கொடுத்து, உலகத்திலே நீங்கள் தாவத்தினுடைய பணியை, அல்லாஹுவினுடைய ஏகத்துவத்தை நீங்கள் சொல்லுகிற போது, அப்படி சொல்லுகிற நிலை வரும். அப்படி வந்தால் நீங்கள் இன்றைய தினத்திலே எனக்கு ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடணும்னு அல்லாஹ் சொன்னான். உடனே அந்த நபிமார்கள் அல்லாஹுவினிடத்திலே என்ன என்று கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு பின்னே ஒரு நபி வருவார், அந்த நபியை நீங்கள் ஈமான் கொண்டேன் என்று நீங்கள் சர்டிஃபை பண்ண வேண்டும். யார பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஆதம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை வந்த அந்த அத்துணை நபிமார்களை நிறுத்தி அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் அந்த நபியை நம்பணும், நம்புனா மட்டும் போதுமா? திரும்ப சொல்றேன், நம்புனா மட்டும் போதும். அவருக்கு நீங்கள் உதவி புரிவேன் என்றும் நீங்கள் என்னிடத்திலே வாக்குறுதி தர வேண்டும். வல என் சுருன்ன கால அக்கரர்த்தும் சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்டான், ஒத்துக்கொண்டீரா, ஏற்றுக்கொண்டீரா? கல்யாணத்துல கேட்பாங்கல்ல, மாப்பிள்ளைய பார்த்து மாட்டிக்கிட்டியா? பல பேர் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டான், மாட்டிக்கிட்டியா கல்யாணத்தன்னைக்கு, மாட்டிக்கிட்டியா? அதிர்த்து மூணு தடவை கேட்கிறாருங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் கேட்டான், ஒத்துக்கொண்டீரா? அக்கரர்த்தும் Do you accept it? அல்லாஹ் கேக்குறான், நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? வா அஹத்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி, இது விளையாட்டு செய்தி அல்ல. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இது விளையாட்டு தரமா நான் போற போக்கில் கேட்டேன்னு நினைச்சுக்காதீங்க, அதுல நீங்க சைன் பண்ணும். வா அலா தாலிக்கும் இஸ்ரி, என்னை கொண்டு நீங்கள் பிரதி ஒரு உறுதி பிரமாணம் எடுக்க வேண்டும். மேலே சொன்ன ரெண்டு செயல்களை நான் கண்டிப்பாக செய்வேன். ஒன்றாவது, அந்த நபியை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். விளங்குதுங்களா? அது தரா நம்மள மாறிங்கணும். இப்ப எல்லாம் வந்து அந்த பக்கா நம்பர் எல்லாம் கிடையாது, வெறும் குர்ஆன்ல இருந்தே சொல்லிடுறது எல்லாத்தையும். இதே பாத்துக்கப்பா, இப்ப இந்த நபியா 124,000 நண்பர்களில் ஒருவர் போக அத்துணை பேரும் ஒருவரை பின்னால் வருபவரை நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் உதவி புரிவோம் என்பதை கான்ட்ராக்ட்ல சைன் போட்டா மட்டும்தான் அல்லாஹ் சொல்றான், நான் உங்களை நபியாக நம்புவேன். இல்ல பலம், If it is not, இந்த என்னுடைய கொள்கைக்கும் கட்டளைகளுக்கும் நீங்கள் இணங்காவிட்டால், காலு அக்கரர்னா, அப்ப அல்லாஹ் சொல்றான், அதோட விடல, அந்த நபிமார்கள் சொன்னார்கள், we agreed it, நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். யாரெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், அந்த நபியை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதான் செய்யுதுல் நம்பியா, செய்யுதுல் நம்பியா. எல்லா நபிமார்களுக்கும் நபியும் முஹம்மது ரசூலுல்லா. நாம் அப்படி இப்படி சொல்லல, குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆன் சொல்லுகிறது. சொல்லிட்டு சொன்ன அக்ரர்னா, கால ஃபஷ்ஹத் வ அன மஅகும் மின ஷாஹிதீன், அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கு நான் சாட்சியாளனாக இருக்கிறேன். இதுல ஏதாவது மாறுபாடு நடந்தால் கியாமத்தில் நான் இதற்கு எதிராக சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்சியஸ், இடையில கொஞ்ச காலம் நடந்த ஒரு குழப்பத்துல நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்களை பற்றி இதெல்லாம் தேவையா, விழா எடுக்கிறான், விளங்கல. அந்த செஞ்ச செயலுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தான் தெரியுமா? அது பார்க்கணும். ஒவ்வொரு செயலுக்குமே உலகத்துல ஒரு இம்பாக்ட் உண்டு, ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு பிரதி உபகாரம் உண்டு. எல்லா வேலையும் நான் பாட்டுக்கு இப்படியே செய்வேன் இஷ்டத்துக்கு அப்படின்னு போக முடியாது. ஒரு ஹுதூத், அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ். நம்ம செஞ்ச வேலைக்கு பெருமானாரை பற்றி பேசாத்து இருந்த காரணத்திற்கு ஏற்பட்ட நிகழ்வு என்ன தெரியுமா? அதனுடைய பதில் ரிசல்ட் சென்னைக்கு இடையில போயிருந்தப்ப பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாயம் சல்லா அலி சொல்லம் அவங்களை பத்தி ஒரு தப்பான ஒரு சினிமா எடுத்தான், ஒரு டாக்குமெண்ட்ரி. நாயம் சல்லா அலி சொல்லம் ஒரு டாக்குமெண்ட்ரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க விளங்குறாங்க, ஆஹா, நம்ம ரசூல்லாவை பத்தி ப்ராப்பரா சொல்லல அப்படின்னு சென்னை முழுக்க போர்டு வச்சிருந்தான். இப்ப தம்பி சொன்னார் இல்லையா, காந்தியடிகள் என்ன சொன்னாரு, காந்தியடிகள் என்ன சொன்னாரு, இந்த உலகத்துல அவன் நெப்போலியன் என்ன சொன்னான் ரசூல்லாவை பத்தி, இன்னும் இதே மாதிரி உள்ள சில எக்ஸ் ஒய் இந்த பேரெல்லாம் போட்டு சென்னையில பெரிய போர்டு அடிச்சு அதுக்கு லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். அதை பார்த்த உடனே அங்கே நின்று கொஞ்ச நேரம் யோசிச்சே, அல்லாஹ் ரசூல்லாவை பத்தி என்னன்னு சொன்னான்னு சொல்லாததற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த தண்டனையை பத்தீங்களா? ரசூல்லாவை பத்தி யாரு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? அல்லாஹ் என்ன சொன்னா அது மக்களிடத்திலே போய் சேர்ந்து இருந்ததுன்னா இந்த கேவலம் வந்திருக்காது. மூணாந்தரத்து காரியம் ஒருத்தன் சொன்னதை போர்டு எழுதி வைக்கிறான். அவர் சொல்லிட்டார்னா ஒருத்தர், அது அப்படி வகியாயிருமா? யார நம்ம ஒத்துக்குவோமா? எவன் சொன்னா என்ன? நமக்கு தேவை அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும். இப்ப மேல வாசித்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன். அப்ப அந்த நபியினுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியுமே நமக்கு எல்லாம் உதாரணம். குறிப்பா இன்னைக்கு இந்த இடத்திலே தந்திருக்கக்கூடிய தலைப்பு இருக்கிறது, த பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் த ப்ராஃபெட் முகம்மத். அப்படி. ஏன்னா வெறும் அரசியல்னா இன்னைக்குள்ள அரசியல் தலைவர்கள் இதுல கலந்து பேசவே முடியாது. அது பூரா சாக்கடைகள், அது எல்லாருமே ஒத்துக்க. அவனே சொல்றான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இது சாக்கடை அப்படின்னு. அதை கொண்டு வந்து இங்க கலந்து பெருமானாரை ஒப்பிட்டு பேச முடியாது. இது தராதரத்திலே எங்கோ உள்ள ஒரு செய்தி. அப்ப இங்க வந்து இருக்கக்கூடியது நமக்கு முன்னே பொலிட்டிக்கல் கைட்லைன்ஸ், ஒரு மேனேஜ்மெண்டல் தியரி, எப்படி நடத்த வேண்டும் என்கிற ஆளுமை. அதான் கரெக்டான வார்த்தை, ஆளுமை. அதை குறித்து எப்படி இந்த மக்களை பெருமானார் பண்படுத்தினார்கள். சாமானியமான விஷயம் அல்ல. நாம் ஏதோ பெருமானாரை பற்றி தொடர்படியாக கேட்கிற போது சில நேரத்தில் நமக்கு ஒரு ஞாபகம் வருகிறது, ஏதோ பெருமானார் வந்தவுடனே அப்படியே பட்டு மெத்தைகளில் படுத்து பீதாம்பரங்களில் அப்படி தாவத்தை சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு. படாத பாடு, படாத பாடு. பெருமானாருடைய மொத்த வாழ்க்கையிலும் தாயிஃபுக்கு போயிட்டு வர்றாங்க, தாயிஃபுக்கு போயிட்டு வர்றாங்க. ஹிஜ்ரி 10, நுபுவத் கொடுக்கப்பட்டு 10 ஆண்டுகள் கழித்து, 10 ஆண்டு வயசு எத்தனை ஆச்சு பெருமானாருக்கு எப்ப நுபுவத் கொடுக்கப்பட்டது? 40வது வயசுல. 10 ஆண்டு கழித்து எத்தனை வயசு? 50 வயசு. இந்த தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை எப்படியாவது சரி செஞ்சிடணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி பெருமானார் தாயிஃபு போயிட்டு வந்த சம்பவம் இருக்கிறதே, அந்த வரலாற்று ஏடுகள் கூட அழுகும், அந்த வரலாற்றின் பக்கங்கள் கூட அழுகும். அந்த ஒரு கட்டத்தை தவிர பெருமானார் வேறு எந்த கட்டத்திலையும் அப்படி ஒரு மனம் விதர்ப்பமாகி பேசவில்லை, அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டாங்க. அந்த வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப தாயிஃபுல என்ன செஞ்சானு சொல்ல வேண்டியது இல்லை, உங்களுக்கு அது நல்ல தெரிஞ்ச வரலாறு. அடிச்சான், அப்ப என்ன சொன்னாங்க அந்த இடத்தில் பெருமானார் பயன்படுத்திய வார்த்தை, மனம் என்ன நிலைப்பாடு கொண்டிருந்தால் பெருமானார் இப்படி ஒரு வார்த்தை அல்லாஹ்வின் இடத்துல சொல்லி இருப்பார்கள். அல்லாஹும்மா இன்னி அஷ்கு இலைக துஃப குவதி வ கில்லத ஹியலதி வ ஹவானி அலன்னாஸ். பெருமானார் பேசுகிறார்கள் அல்லாஹ்வின் இடத்துல, மனிதனுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? 10 ஆண்டு காலங்கள் இந்த இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்கு படாத பாடு, எல்லா வகையிலும் துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள். சகித்து கொண்டு அங்கே போன நபி அவர்கள் அங்கேயும் அடிச்சு வரட்டினார். வெளியே வரும்போது இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள், அல்லாஹும்மா அஸ்கு இலைக துர்ஃப குவதி வ கில்லத ஹியலதி வ ஹவானி அலன்னாஸ். பெருமானார் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் முறையிடுகிறேன். நீ தந்த இந்த ஷரியத்தை இந்த மக்களிடத்திலே எப்படி சொல்லணுங்கக்கூடிய அந்த முறை எனக்கு தெரியல. ரத்தம் ஒழுகு, ஒரு கை ரத்தத்தை புடிச்சிருக்கு, கீழே விழுந்தால் பெருமானார் நபிமார்களுடைய ரத்தம் கீழே பூமியிலே பட்டு விட்டால் அல்லாஹ்வினுடைய அதாப் இறங்கிவிடும். எடுத்து மேல தடவிந்து சொல்றாங்க, யா அல்லாஹ், இது என் குறை, இது உன் குறை அல்ல, நீ என்னிடத்திலே அந்த பொறுப்பை தந்து விட்டாய், இதை எப்படி வந்து கொண்டு போய் சேர்ப்பது என்ற அந்த எக்ஸிக்யூஷன் எனக்கு தெரியல, இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, இது இவங்கள்ட்ட எப்படி பேசுறது, அந்த மக்களிடத்திலே உள்ள என்னை பற்றி உண்டான இயலாமையை நான் உன்னிடத்திலே வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு ஒரு கடைசியா சொன்னாங்க. தப்பும் சாகித்தன் நலைய பலாபாலி, வார்த்தை படிக்கும் போதெல்லாம் அழுதும் அட்டி விழுந்திருக்கு, எனக்கு எப்படி யாரும் சொல்லணும்னு தெரியலன்னு சொல்லி முடிச்சுட்டு கீழே சொல்றாங்க, பகிலம் தப்பும் சாகி தன் அலைய பலாபாலி, யா அல்லாஹ், இந்த ஒரு தாயிப் அல்ல, 1000 தாயிப்புக்கு என்னை நீ அனுப்பி, அதே போன்று இந்த மக்கள் என்னை கல்லால் அடித்து என்னை இந்த சிறுவர்களை விட்டு கேவலப்படுத்தி அதை நீ பொருந்திக் கொண்டார்கள், உன் கோபம் மட்டும் என் மீது இல்லை என்றால் 1000 தாயிற்கும் நான் ரெடி.
அப்ப எப்படி அந்த வாரதிகள் வந்துருவோம்? அப்ப அந்த வழிகாட்டுதலை ஹிஜிரி பத்திலே பெருமானார் செய்தார்கள். பெருமானாரிடத்திலே ஒரு பெரிய சஞ்சலம் இருந்துகொண்டே இருந்தது. நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முதலிலே இஸ்லாமை பிரகடனப்படுத்துகிற போது தன்னை ஒரு அரசியல் தலைவராக பிரகடனப்படுத்துவதற்கும் முதலில் கையில் எடுத்த ஆயுதம் இருக்கிறது, அற்புதமான ஆயுதம். அதை குர்ஆன் சொல்லுகிறது, وَلَبِسْتُ فِيكُمْ عُمُرًا مِنْ قَبْلِي أَفَلَا تَعْقِلُونَ. 40வது வயதில் வந்து அல்லாஹ்வினுடைய ஏகத்துவத்தை பெருமானால் சொல்ல வருகிற போது அந்த மக்களிடத்திலே சொன்ன போது எழுதாப் போலவே சொன்னான், நீங்கள் கதா, நீங்கள் பொய்யர், நீங்க உண்மையை சொல்லல, நீ சொல்லக்கூடிய கருத்து ஏற்கக்கூடியதில்லை. உடனே என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? பாட்டு சொல்றீங்களே, லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி அஃலா தாக்கிலும், என் 40 ஆண்டு கால வாழ்க்கை உங்களுக்கு முன்னே விரித்து கிடக்கிறது, நான் எங்காவது பொய் சொல்லி இருக்கிறேனா? அவர்கள் எடுத்து வைத்த முதல் சான்று இஸ்லாத்திற்கும் அரசியலுக்கும் சேர்ந்து பெருமானார் கொடுத்த முதல் சான்று, நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் நான் உண்டு இருக்கிற தூய்மை, என்னுடைய சுத்தம் உங்களுக்கு முன்னால் இருந்து கிடக்கிறது. சொல்ல வேண்டாம், ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னைக்குரிய அரசியல்வாதிகள் இடத்துல இதை கேட்டா உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு? மூணு குடம் பண்ணியிருக்கேன், 4 தடவை செய்யலுக்கு கேட்கலாம். அடுத்து இன்னைக்குரிய பயோடேட்டர்ல உலகத்திலே ஃபேமஸா பேசப்படக்கூடிய செய்தி, கிட்டத்தட்ட 60 விழுக்காட்டுக்கு மேலே இன்னைக்கு பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரஸ்ட் வாரண்ட்ல உள்ளவே கூடாமே அக்யூஸ். பெருமையா இருக்கும், அதுல சந்தோஷமா வேற போறாங்க. எங்களுடைய முதலீடுகள் ஒருத்தன் சொல்லுவோம் சொல்றாங்க, போகணும்னா முதல் முதலீடே என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 10 பேர் அடிச்சிருக்கு, 10 பேர் ஒரு 4 தடவை செய்திருக்கு இருக்கணும். அதுதான் தகுதிங்கிறான். இன்னைக்கு இருக்கா இல்லையா, நேரடியா பார்க்கணும். அதெல்லாம் விட பெரிய கொடுமை நம்மள ஒன்னா நம்பர் முட்டாளா நினைக்கிறது தான். எதிர்த்தாப்புல இருக்கவன் எவனோ அதை செய்யலாமாங்கன்னு முந்தானால ஒருத்தன் கேட்கறான், தாராளமா செய்யலாம்னு பூரா நோட்டீஸ் எடுத்து விட்டுறான், மறுநாள் காலையில் இன்னொருத்தர் கூப்பிட்டு செய்யாதான். இங்கிட்டு நேரடியா கேட்கலாம், பெருமானார் ரெண்டுக்கும் சேர்த்து எடுத்து வைத்த ஒரே செய்தி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சுத்தம். குர்ஆன் சொல்லுது, அஜித் சொன்ன மாதிரி அதுல எது இருக்குன்னா கூட இப்ப நம்பர் கேட்கிறாங்க, அது வேற சொல்ல வேண்டியது. ரெண்டாவது, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கிறது அரசியல் முக்கியமான ஒரு பகுதி. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இஸ்லாம் என்றால் வெறும் முசல்லா மெஹராபு குர்ஆனும் தஸ்பீஹும் முடிவுபட்டான். உலகத்திற்கே முதல் முதலிலே வகையை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் பெருமானார். எப்படி நடக்கணும்னு வகையை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள். 10வது ஆண்டு இது நடந்துருச்சு. நிறைய வரலாற்று ஆசிரியர்களும் நாம் கேள்விப்படுகிற பொதுவான செய்தி அல்லது அதை தாண்டிய வரலாறு படித்தவர்களுக்கு நான் ஒன்றும் சொல்றதில்லை, ஆனா பொதுவா சொல்லப்படுற செய்தி, பெருமானாருடைய அரசியல் வாழ்க்கை மதீனாவில் இருந்து ஆரம்பிக்கிறது. எல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க, மதீனாவுக்கு போய் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அரசை நிறுவினார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான செய்தி. ஆனா அதில் உண்மை உண்டு, ஆனால் அதை தாண்டியும் ஒரு உண்மை இருக்கிறது. பெருமானாருடைய அரசியல் விஜயம் மக்காவிலே ஆரம்பமானது. பெருமானாருடைய அரசியல் விஜயம் மக்காவிலே ஆரம்பமானது ஏன் அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் முத்தாலாவிற்கு ஒரு சுண்ணத்து உண்டு, என்னன்னா எதையுமே பிளான் பண்ணி செய்யறது, அது அல்லாஹ்வினுடைய சுண்ணத்து. இந்த உலகம் வருவது உலகம் நடப்பது எல்லாத்துக்குமே பிளானிங், ஒன்னொன்றுக்கும் கரெக்டா போயிட்டே இருக்கு. நமக்கு தெரியாம போயிடும், ஒரு காலத்தில் அது வரும்போது நம்ம தெரிஞ்சுக்குவோம், அது வரைக்கும் நமக்கு தெரியாது. காரூன் என்ற ஒருத்தன் இருந்தான், காரூன் படோடபமான சுத்துகள் குரானி வர்ணிக்கிறது. அவன் வெளியே எப்படி வந்து உலா வந்தா ஊர் கூறான்னு பார்ப்பாங்க, பாஜி சொல்லுவலாம், நம்மளும் இதே மாதிரி விசலமா ஊத்திய காரும் காரும் கொடுக்கப்பட்ட மாதிரி காரும் பங்களாவும் நமக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா என்ன அருமையா இருக்கும். முன்னாடி ஒரு 25 பென்சிடிஸ், பின்னாடி ஒரு 25 பென்சிடிஸ், நடுவில் அப்படி ஜம்மனு போறாரு, அப்படி கொண்டாடுவோமா? அதை பார்த்து கேட்டான். குர்ஆன் அதை வர்ணிக்கிறது, அவனுடைய பொருளாதாரத்தை எல்லாம் புளி தோண்டி உள்ளே புதைத்து அவனுடைய சாவியை சுமப்பதற்கே பல வாகனங்கள் தேவை. அந்த அவன் இறைவனை மறந்தான், இறை கட்டளையை மறந்தான். அல்லாஹ்வினுடைய நேரடியான தீர்ப்பு வந்துச்சு, அல்லாஹ் சொன்னா பூமியை உள்ள வாங்கிக்கன்னு அது போய்கிட்டே இருக்கு. இப்ப இப்போ தூக்கிட்டு வந்து பேசுற எனக்கே பசிக்கல, உங்களுக்கு பசிக்கு போகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்கலாம். இப்பதான் சூடே ஆரம்பிக்குது, அதுக்குள்ளாடி பிஸ்கெட் அப்படிக்கிட்டான். அப்ப அந்த பூமிக்குள்ள அல்லாஹ் சொன்னா உள்ள வாங்கினா வாங்கிருச்சு. குர்ஆனிலே பேசுகிற இறைவன் அதை சொல்லுகிறான், அந்த பூமி அவனை வாங்கி கொண்டே இருக்கிறது, கியாமத் நாள் வரையும் போய்கிட்டே இருப்பான்டான். கியாமத் நாள் வரையும் அந்த பூமிக்குள்ள போய்கிட்டே இருப்பான்டான். எப்ப அந்த பிஸ்கெட்டை கொஞ்ச நேரத்துக்கு வை, அப்புறமா இது அதோட கொஞ்ச நேரத்துல ஏதாவது குட்டிக்கலாட்டா வாயிரு, அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டான், ஜெயித்தா இருக்கானே இதே அவரை பிடிக்க வர. அப்ப அவர் நல்லவருங்க, அப்படியா? அப்ப உள்ள போயிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த ஆயுத விளங்கு இல்லை, உள்ள போவான்னு எல்லாம் சொல்லிட்டான், பூமிக்குள்ள போயிட்டே இருப்பான். திடீர்னு உலகம் மாறிச்சு, எல்லாம் கண்டுபிடிச்சான், பூமி உருண்டனா தட்டனா அப்புறம் உருண்டனா அப்படின்னு சுத்தி வந்தாருனா அப்புறம் கண்டுபிடிச்சிட்டான் பூமி இந்த அளவு தான். இன்னைக்குரிய காலத்துல பூமியினுடைய விட்டத்திற்கு அளவு போடுகிறாரு, இதுதான் அளவு விட்டம். இப்ப நேர நம்ம இருக்கக்கூடிய பகுதிக்கு நேர் கீழ்பகுதியிலே அமெரிக்கா இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு அமெரிக்கா, இப்ப ஒருத்தன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்குள்ள கணக்குல ஒரு ஓட்டையை இங்கிருந்து போடுறான், ஒரு பெரிய புல்டோசர் தூக்கிட்டு வந்து ஒரு ஓட்டையை போடுறான், போட்டு இங்கிருந்து ஒரு பொருளையோ அல்லது ஆலையோ இங்கிருந்து நேரம் குதிச்சுட்டா ஏன் பிளைட்டுக்கு காசு கொடுத்து போறோம்? நேரம் அமெரிக்காவுக்கு போயிட முடியாதா அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான், கேட்கலாமா இல்லையா? அதையே பார்த்து இந்த குரான சொல்லாமா இல்லையா? என்னையா அல்லாஹ் தஆலா அவங்க அல்லாஹ் உள்ள போயிட்டே இருக்காங்கன்னா உள்ள போனா வெளியே வரணும். பூமிக்கு ஒரு சின்னம் தெரியும் இல்ல, எதை உள்ள கொடுத்தாலும் வெளியே கொடுத்துருவோம். அப்ப காரணம் மட்டும் எப்படி இங்க இருந்து உள்ள போறது கேட்க போனி போயிட்டே இருப்பான்னு சொல்லுது குரான், சயின்ஸுக்கு முரணா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது அப்ப விளங்கல, ஆனா இப்ப பார்த்தோம்னா ரீசெண்டா ஒரு தியரி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான், குவாண்டம் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. குவாண்டம் தியரி, இந்த பூமிக்கு நடுவில் இப்ப இந்த ஊர்ல இருந்து ஒரு பெரிய ஓட்டையை போட்டு அமெரிக்காவுக்கு நேர ஒரு பொருள் இங்க இருந்து தூக்கி போட்டா சத்தியமா அது அமெரிக்காவுக்கு போவாதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றான். அப்ப ஒத்துக்கணுமா? போவே போவாது. ஏன்பா அப்படின்னா அது போயிட்டே இருக்க, அப்புறம் திரும்ப வந்துகிட்டே இருக்க, அது போயிட்டே இருக்க, அது பூமி இருக்கு விஷயம், உள்ள உள்ள விஷயம் இருக்க, அது போவே கூடாது, அதோட தொங்கல்ல நிக்கிறான். அதத்தான் குர்ஆன் அப்படி பேசியது, அவன் தொங்கல்ல நிக்கிறான். பெருமானார் சமைத்தெடுத்த சமூகம் இருக்கிறது, சாமானியமான சமூகம் அல்ல. அப்ப ஹிஜ்ரி 10வது நூற்றாண்டிலே பெருமானார் அடி வாங்கி கொண்டு திரும்ப வர்றாங்க. ரொம்ப மன உளைச்சல், ரொம்ப மன உளைச்சல். அப்ப ஒரு வார்த்தையை பெருமானார் சொல்லுகிறார்கள், வரலாற்றினுடைய ஏடுகளிலே வருகிறது. இது மீலாது நிகழ்ச்சி என்கிற காரணத்தினால் நாம் வந்தோம், கேட்டோம், நல்ல சூப்பரா சொன்னாரு, சோக் அடிச்சாரு அப்படின்னு போறதுக்கு அல்ல. சில செய்திகளை நம்முடைய இதயத்தில் வாங்கணும், சில மனதில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில செய்திகளை நாம் திறந்த மனதோடு கேட்கணும். ஹிஜ்ரி 5ல பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபஷாவுக்கு போனாங்க முதல் ஹிஜ்ரி. ஹிஜ்ரி 10ல் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிப்புக்கு போயிட்டு வராங்க, 5ல ஹபஷா 10ல. ஏன் அப்படின்னு சொன்னா நெருக்கடி தாங்க முடியல, போய் பெருமானார் பார்க்கிறார்கள், எங்காவது தன்னுடைய தோழர்களை கொண்டு போய் வைக்க முடியுமா? தன்னை நம்பி தன்னை ஈமான் கொண்டு அல்லாஹ்வையும் ரசூலையும் மேற்கொண்ட அந்த மக்களுக்கு எப்படி வழிகாட்டுறது? எங்கதான் போய் பார்க்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பெருமானார் அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூலே நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஒரு பகுதிக்கு ஹிஜ்ரத் செய்வீர்கள், அந்த பகுதி பேரிச்சம்பழங்கள் நிறைந்திருக்கும், அவ்வளவுதான் செய்தி. இந்த ஹிஜ்ரி பத்துக்கு பின்னாடி நாயன்சிலாலேசன் அவருடைய யோசனை அப்படியே மாறி போச்சு. என்னடா செய்யலாம், மன சஞ்சல. அப்ப ஒரு வார்த்தையை சொல்றாங்க, எல்லா வரலாற்று ஆய்வாளர்களும் அந்த வார்த்தையை தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார்கள். மை யுக்பீனி மை யுக்பீனி மை யன்சூனி ஹத்தா உபல்லிக் ரிசாலத ரப்பி வலபுல் ஜன்னா. எனக்கு யார் அடைக்கலம் கொடுப்பார்கள், வார்த்தையை பார்த்து எனக்கு யார் அடைக்கலம் கொடுப்பார்கள், எனக்கு யார் உதவி செய்வீர்கள், அல்லாஹ் என் கையிலே வந்த அந்த ரிசாலத்தை கையில வச்சுக்கிட்டு பத்தாண்டு காலங்கள் பணாத பாடுபடுகிறேன், யாராவது சொல்லிட்டு சொன்னாங்க, அப்படி நீங்கள் மட்டும் உதவி செய்தால் இன்றைக்கே உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்ற அந்த சொர்க்கத்தை வாக்களித்து நீங்கள் சொர்க்கவாதி என்று நான் சொல்லுகிறேன். யாராவது இருக்கிறீர்களா, யாராவது இருக்கிறீர்களா எனக்கு உதவி செய்வதற்காக வேண்டி? இதை ஒவ்வொருத்தையாக சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லலாம் தொலைவு செல்லும் அவருடைய அந்த தாவாவினுடைய தளம், அந்த இறை அழைப்பு, ஏகத்துவ அழைப்பு ரொம்ப சீக்கிரசி அப்படியே போயிட்டே இருக்கு, சீக்கிரட்டா வெளியே ஒண்ணு செய்ய முடியல. அப்ப இறைவன் ஒரு செய்தியை பெருமானாருக்கு உணர்த்துகிறான், பெருமானாரை பேச வைக்கிறான். அந்த பேசிய செய்தி குர்ஆனிலே உண்டு. இது பெருமானாருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இஸ்லாமியர்களுக்கும் இன்றைக்கு தேவையான செய்தி. ஒரு செய்தியை பெருமானாருக்கு உணர்த்துகிறான், உணர்த்திய செய்தியை துவாவாக கேட்க வைக்கிறான், கேட்டதை குர்ஆனில் பதிவு செய்கிறான். அப்ப எவ்வளவு முக்கியமான ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரப்பி அடிக்கடி கேட்ட வசனம் தான் அந்த பார்வை, ரப்பி அத்கில்னி முத்கல சித்கி வஅக்ரிஜ்னி முக்ரஜ சித்கி வஜ்அல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. சில முஃபஸ்ஸிரீன்கள் ஏகோபித்து நிறைய பேர் இதற்கு மாறுபட்ட கருத்துக்களை பதிவு செய்திருந்தாலும் கூட வேத வியாக்கியானிகள் என்று சொல்லுகிற அந்த முஃபஸ்ஸிர்கள் இதற்கு விளக்கப்படுகிற போது இப்படியும் எழுதுகிறார்கள், நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சத்திய தூதை எத்தி வைத்து அதற்கு தோதுவான ஒரு களத்தை கேட்டு யாரெல்லாம் அதன் பக்கம் என்னை வெளியாகுன்னு சொன்னாங்க. அதன் பக்கம் சும்மா வெளியாக்காத, அங்கதான் செய்தி, சும்மா வெளியாக்காத. பத்தாண்டு காலம் இந்த மக்களிடத்திலே பார்த்து விட்டேன், உன்னுடைய தூதுத்துவம் மேலோங்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு என்று சில செய்திகள் தேவை. அதைத்தான் திரும்ப திரும்ப பல இடங்களில் சொல்லப்படுகிறது, பவர் வேண்டும். யார் சொன்ன வார்த்தை? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை குர்ஆனில் வஜ்அல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. ஐ வாண்ட் எ கிங்டம் ஃப்ரம் யுவர். சரியா சொல்லணும்னா எனக்கு ஒரு தளம் வேண்டும், அந்த தளத்தில் நின்றுதான் நான் செயல்பட முடியும், நான் முடக்கப்படுகிறேன், என்ன முடியும் இல்லை, நான் ஏதாவது செய்யணும், எனக்கு ஒரு தளம் வேண்டும். தளம் இருந்தால் தானே இன்றைக்கு தலைமையே தராமல்னா நாம் எல்லாம் உடைக்கப்படுகிறோம். தலம் இல்லை, அப்படியே தலம் தந்தாலும் அதற்கு தகுதிக்கு போட்டிகள், அல்லது மேலே நிற்கிற பிடிச்சு தூரத்துக்கு ரெடியா, அல்லது நம்மால நம்மால அதை காலி பண்றதுக்கு ரெடியா இருக்கான், தளம் வேண்டும். அப்பதான் எல்லாம் உணர்த்துகிறான், அந்த தளம் தான் மதியின், அந்த தளம் தான் மதியின். எப்படி உணர்த்தினான்? அதிசயங்களிலே வருகிறது. பொதுவாக அரபு நாடுகளிலே சந்தை என்பது மக்காவில் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னு கேட்டால் அங்கதான் வந்து பைத்துல்லா இருந்தது, ஹஜ்ஜிக்கு வருவாங்க, மற்ற கிரியைகளுக்கு வருவாங்க. அப்ப வணக்கஸ்தலமாக இருந்தபோது எல்லா மக்களும் வருவாங்க. வரும்போது அல்லாஹினுடைய ஏற்பாட்டை பாருங்கள், நம்முடைய பார்வை ஒன்று அல்லாஹ் அதற்கென்று ஏற்படுத்துகிற விதங்கள் வேறு. நம்ம இன்னைக்கு இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், இதனால என்னையா நடக்க போகுது? இதனுடைய இம்பாக்ட் எங்க வேண்டாலும் நடக்கலாம். சகோதரர் சொல்லும் போது என்னை அறிவுபடுத்தும் போது ஒரு செய்தியை சொன்னாரு, 7 காலங்கள் துபாயில தரிசனம் பண்ணாரு, அப்புறம் வந்துட்டாரு அப்படிங்கிற தகவல். உண்மையான ஒரு செய்தி இந்த இடத்துல சொல்லுகிறேன், அல்லாஹ் என் மீது செய்த மிகப்பெரிய கிருபை நம்ம மரியாதைக்குரிய இமாம் அவர்கள் சொன்னதை போன்று பல பேருடைய துவா, என் தாப்பனார் தாயாருடைய துவா, பல உலமாக்களுடைய துவா, அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு அருமையான தளத்தை துபாயில் அமைத்து தந்தார். இங்கே அங்கே இருந்தவர்களுக்கு தெரியும், விளையாட்டுக்கு சொல்லல, ஒவ்வொரு வாரமும் 700 பேர் கூடுவார்கள் தப்சீர். இந்த உள்பள்ளி நிறைந்து வெளிப்பள்ளி 700 பேர் சும்மா அப்படி மஜ்மான சம்மல் இருக்கும். அதுல நிறைய டாக்டர்கள், இன்ஜினியர்ஸ், படித்தவர்கள் எல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு மதுரை புதுஷா, அது பஜார் ஏரியா பார்க்கிங் கிடைக்காது, பஜார் ஏரியா பார்க்கிங் கிடைக்காது, எங்கேயாவது வண்டி 2 கிலோமீட்டருக்கு அனுப்பி போட்டு வருவாங்க. இதை எதற்கு சொல்லுகிறேன்னா, ஏன் பெருமை இல்லை? ஒரு சுண்டக்காயை வைத்து கூட வேலை வாங்க தெரியுங்கிறது அல்லாஹ் சொன்ன வேலை. எனக்கு ஈமீ ரீதியா என்னை விட எத்தனையோ மடங்கு படித்தவர்கள் இருந்தாங்க, என்னை விட தக்குவாக சிறந்து எல்லாத்தையும் சிறந்தவங்க இருந்தாங்க. அல்லாஹ் முத்தானா எதுவுமே இல்லாத ஒருத்தனை கொண்டு கூட நான் வேலை வாங்க முடியும். 8 காலம் செய்த தப்சீர் கிட்டத்தட்ட 7.5 காலம் முழுசா நெட்ல இருக்கு, எல்லாம் ஃப்ரீ டவுன்லோட், ஃப்ரீ டவுன்லோட். அந்த நாட்டை விட்டு நான் வந்ததற்கு காரணம், வெறும் தப்சீர் மட்டும் செய்யல, ஒரு ஆபீஸ்ல HR மேனேஜரா இருந்தேன், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒரு கம்பெனியில HR மேனேஜர். இது அல்லாஹ்வுக்கு என்னால் செய்யப்பட்ட ஒரு பணி, என் தந்தையாருடைய வாக்குறுதி, நீ செய்ய வேண்டும், அரசு நிர்பந்தித்து என்னை வெளியாக்கு, உண்மை நானா வரல. ஏன் அப்படின்னு கேட்டா, தொடர்ந்து அந்த எமன் சைடுல இருந்து கலவரங்கள் நடக்க ஆரம்பித்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிஸ்ரில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்த போது அவங்க ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்தாங்க, எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய புரோகிராம் நடக்குது அதுல பெருவாரியாளர் கூட்டம் எங்க கொடுக்கணும்னு முதல்ல நம்மளை தான் கையாடணும். 700 பேர் வேற எந்த கூட்டத்துக்கும் வரவே மாட்டாங்க, யாரை போய் கொண்டு வர்றது? இப்ப எல்லாம் காசு கொடுத்து, உதாரணம் ஒரு பேப்பர்ல பாக்குறேன், அரசியல் கூட்டத்திற்கு ஆட்கள் தேவை, பிரியாணியும் 1000 ரூபாய் தரப்படும், உடனே கான்டாக்ட் செய்யவும். அட பண்ண முடியலாம், அட கூட்டத்துக்கு அது இன்னொன்னு போட்டு நான் சொல்லல, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், இன்னொன்னையும் சேர்த்து போட்டிருக்கேன், அவனே விவரமா போட்டிருக்கேன், பிரியாணி கூட வேணான்ட்டுருப்பேன், அது கொடுத்தா வேணும்ப, பிரியாணி கூட வேணான்ட்டுருப்பேன். ஆட்டோல போயிட்டே இருந்தேன் ஒரு சிட்டியில, அன்னைக்கு ஒருத்தன் ஒரு மாதிரியா பை ஓட்டிட்டு வந்தான், பாரு எப்படி போறான், இந்த புள்ள தண்ணி அடிச்சுட்டு போறான் அப்படின்னு சொன்னா ஆட்டோ கண்ண சொல்றான், பார்த்து சொல்லுங்க பாய் தண்ணி சாப்பிட்டு போற, நான் சொன்னே வண்டியை நிறுத்திருப்பான், ரே ரோடு 1 தெரியுதா 2 தெரியுதா, ஏன்னா எங்கேயும் பார்க்க முடியல. ஒரு உதாரணத்துல அப்ப அவ்வளோ பெரிய அந்த அரசு சொல்லிச்சு, இவ்வளவு பெரிய கூட்டத்தை நிப்பாட்டிக்கிட்டான், என் வேலையை விட்டு வந்துட்டேன். ஆனா உண்மை உள்ள மறைவுகள் இல்லை, வேலையை விட்டு என் வாப்பாட்ட போன் பண்ணி கேட்டப்ப வந்துருக்கான்டா புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு வரையும் அந்த இடத்துல தப்சீர்கள் நடக்க வேண்டும் என்று பெருமுயற்சி செய்யப்படுகிறது, ஆனா நடக்கல, ஓரமா எங்கேயாவது அங்கிட்டு இங்கிட்டு இப்படி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணா முத்தாலா அதனுடைய இன்னைக்கு வரையும் அது நெருடல்கள் கும்போணம் துறைக்கும். இதுல ஏன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஓரமா உட்காந்து நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் தான் நான் நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். கடைசியாக வந்த ஒரு 4-5 இமெயில்கள் என்னை ரொம்ப சிந்திக்க வந்துச்சு. யூகே ல இருந்து ஒருத்தர் இமெயில் போட்டிருந்தார், இதே மாதிரி உங்களுடைய அந்த வார தப்சீர்களை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இந்த வெள்ளிக்கிழமையில் பேசுவது, அடுத்த வெள்ளிக்கிழமையில் எங்களுடைய இஸ்லாமிக் சென்டரில் அது போட்டு சும்மால நாங்கள் ஒளிபரப்புறோம். நம்ம இன்னொரு நாடு அதே மாதிரி ஐரோப்பிய நாட்டில் ஒரு நாட்டில் இருந்து அந்த இமெயில் எல்லாம் வச்சிருக்கேன், போட்டிருந்தான், இதே மாதிரி எங்க நாடுகளில் இஸ்லாத்தை பற்றி கேட்பதற்கு இல்லை, இந்தியா இலங்கையினுடைய வாழ்மக்கள் நாங்கள் வாழ்கிறோம், வாரமாதம் சும்மால போட்டு விடுறோம் டிவியில், அந்த எங்கேயோ செய்கிற வேலை அதனுடைய முடிவு எங்க போய் முடிவுன்னு தெரியாது. இப்ப பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஒரு அந்த பவரை கொடு, அப்பதான் நான் இதை வெளிப்படையாக செய்ய முடியும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு செய்தி வேண்டும் அல்லவா? அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், நாயன் சொல்லதா வலிவு செல்லம் இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் போய், யாராவது நான் சொல்றதை கேட்கறீங்களா, எனக்கு உதவி செய்யறீங்களா, உங்க சொர்க்கத்தை வாங்கி தரேன் பேசிக்கிட்டே இருக்காங்க. அறியாத புறத்திலிருந்து ஒரு வேலை நடக்கிறது. நல்ல பாருங்க வரலாறு, அறியாத புறத்திலிருந்து ஒரு வேலை நடக்கிறது. இந்த மக்களுக்கு காந்திரிகளுக்கு பயங்கரமான பூச்சி வந்துருச்சு. ஆஹா, அவரால் இயல்ல எல்லாத்தையும் சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வேலையை செய்யலாம். என்னன்னா, மக்காவுக்கு உள்ளே வருகிற எல்லா வாசல்களையும் போய் நின்றுகிட்டாங்க. தான் நிக்க முடியலன்னா ஆளை நிப்பாட்டி வச்சான். நிப்பாட்டி வச்சு உள்ள ஒரு பொருள் சொன்னா, வாங்க இஸ்லாம் அலைக்கும். ஏன்னா அங்க ஒண்ணு உம்ராவுக்கு வருவாங்க, ஹஜ்ஜிக்கு வருவாங்க, அப்படி இல்லைன்னா பொருட்கள் வாங்க வருவாங்க. உள்ள வரும்போதே இவர் நின்றுக்குவாரு, வாங்க இஸ்லாம் அலைக்கும், எந்த ஊரு, நான் ஷாம்லேருந்து வர்றேன் அப்படிங்களா. சரி சரி, என்ன வேலை, ரொம்ப பேசுறது என்ன வேலை. நம்ம வந்து இது காமம் வாங்கிட்டு போனான்னு இங்க உள்ள சந்தைக்கு வந்தேன். இப்ப இப்ப நான் பேசுனா மார்க்கெட், மார்க்கெட்டுக்கு வந்தேன். அப்படியா, சரி சரி. ஏன் திடீர்னு எதை பத்தி விசாரிக்க, இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க எனக்கு அப்படியே வாங்க, சின்ன செய்தி பண்ணோம் கேட்டு போறீங்களா சொல்லுங்க. இன்னைக்கு புதுசா ஒருத்தர் வந்துருங்க, புதுசா ஒருத்தர் நம்ம தாய் மதமே இல்லைங்கிறாரு. அவருக்கு பேர் முகமது சுல்லாய் சுல்லாய் புரியும். தயவு செஞ்சு என்ன நடந்தாலும் அவர் சொல்றதை கேட்காத. இவன் சும்மா வருவாங்க, இது நடக்குதா என்ன நடக்குதுன்னு. அதே அல்லான்னு வருவன், சும்மா வந்து அவன் மாட்டி ஜாமானம் வாங்கி போயிருப்பான். தம்படி அவனை கூப்பிட்டு இங்க முகமதுன்னு ஒருத்தர் இருக்கார், தயவு செஞ்சு கேட்டுறாரு. நீ கேட்காம இருக்கணும் அப்படின்னு அது ஒரே ஒரு செய்தி, நீ மக்காக்குள்ள நுழைஞ்ச உடனே வலது செயல அந்த இதுக்கு கீழே அங்கேயும் உட்கார்ந்து இருப்பாரு. அங்க போய் மட்டும் பார்க்காத. எந்த ஒரு மனுஷனுக்குமே இயற்கையான சிந்தனை என்ன செய்யாதான் செஞ்சு பார்ப்போமே தோணும். அது செய்யாதன்னா அது செஞ்சு பார்ப்போமே. துஃபைலு தௌசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வரலாறு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. துஃபைலு தௌசியினுடைய வரலாறு, தௌசி உள்ள வர்றாரு, அவர் ஒரு கூட்டத்தினுடைய தலைவர். துஃபைலு தௌசி இதே வார்த்தையை அவர்த்தையும் போய் சொன்னான். வெறும் தலைவர் மட்டுமல்ல, ஒரு பெரிய கவிஞர், எல்லாத்துக்கும் அவர் தான் வேலிடேட் பண்ணுவார். இவன் ஒழுங்கான ஆளான் அவர்கிட்ட போய் சொன்னா, நீங்க யாருன்னு கேட்டான், நான் தான் துப்பை, அது தௌசு கூட்ட தலைவரா, அட வாங்க நல்லதா போச்சு நீங்க வந்துருக்கீங்க, தயவு செஞ்சு மக்காவுக்கு உள்ள போவாதீங்க, அப்படி போனாலும் இவர் பேசுறது கேட்காதீங்க, அப்படி கேட்காம இருக்குன்னா இந்த ரெண்டு பஞ்ச வச்சுக்கோங்க வரலாறுல அப்படியே எழுதுறான். அவர் வாங்கி வச்சுக்கிட்டே பள்ளியாசலுக்கு போனார். ஒரு தவாப்பு, ரெண்டு தவாப்பு, மூணாவது தவாப்புல அவருக்கே ஒரு முடிவு வச்சு, ஏன்னா நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, உலகத்துல உள்ள எல்லா பயணையும் நாடி பிடிச்சி பார்த்து இவன் சரியான ஆளான்னு முடிவு பண்றோம். யாரோ ஒருத்தர் பேசுறாரா, அவர் பேர் முகமதான், இந்த ஓரமா உட்கார்ந்துருக்க மாட்டாரு. இதை கேட்டு நம்ம எங்க மாற போறோம்னு காதுல இருந்து எடுத்தாரு, காலில் விழுந்தாரு. வரல முடிச்சா சொல்லல. இப்ப அட்ரஸ் கொடுத்தது யாரு, மேப்படி அட்ரஸ் கொடுத்தால அனுபவிக்கிறான். இப்படித்தான் நிறைய இடங்களில் நாம் எதையெல்லாம் கஷ்டம் என்று நினைக்கிறோமோ அத்துணையும் நமக்கு ஜாதகமானது. நாம் எங்கெல்லாம் தவறு என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு சாதகமான வைத்தா எந்த சந்தேகமும் கிடையாது. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. இப்படி நடந்துகிட்டே இருக்கு. ஹிஜ்ரி 11, 10 முடிஞ்சிருச்சு, 11, 51 வயசு பெருமானார். அப்ப ஒரு கூட்டம் மதீனாவில இருந்து முத முதல்ல ஜியாரத்துக்கு வர்றாங்க, அக்காவுக்குள்ள வர்றாங்க. அந்த கூட்டத்தில் இருந்தவங்க 6 பேர். அந்த 6 பேரையும் இந்த கூட்டம் வழிமுறைக்கிறது. எப்போது வேலையை செய்வான்ல அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, 6 பேரையும் நிப்பாட்டினான். நிப்பாட்டி அட்ரஸ் சொல்றான், போவாத. அந்த 6 பேருக்கும் தலைவராக இருந்தவர்கள், பொறுப்புதாரியாக இருந்தவர்கள், அஸ்அத் இப்னு ஸலாலா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். நல்ல இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான பேரு. ஏழு பின்னாடி சொல்றேன், அஸ்அத் பின் ஸலாலா. அந்த 6 பேருடைய அந்த லிஸ்டையும் ஒரு சுன்னத்துக்குனால நம்ம கேட்டுக்குவோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்லாம் மதீனாவுக்கு போறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் தான். மதீனாவில் இருந்து உலகம் முழுக்க இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் தான். இன்னைக்கு இங்க இந்தியாவில ஒரு ஓரப்பகுதியில தாராபுரத்துல உட்கார்ந்து ரசூல்லாவை பத்தி பேசுறோம் அப்படின்னா, அதுக்கு காரணமான மனிதர்கள் அந்த 6 பேர் தான். நமக்கு அபூபக்கரை தெரியும், உமரை தெரியும், உஸ்மானை தெரியும், அலி கர்ரமுல்லா ஹோஜியா தெரியும். ஆனா இந்த அஸ்ரத் இப்னு ஜராரா கேள்விப்பட்டே ஆக வேண்டிய ஒரு பேர். முதல் முதல்ல ரசூலுல்லாவை பார்க்கணும்னு திட்டமிட்டு உள்ள வந்து பார்த்தவர் இவர் தான். பார்த்த உடனே பெருமான ரசூலுல்லா இந்த ஆறு பேர் பேரையும் ஒரு தடவை கேட்டிருக்கோம். இன்னொருத்தவங்க பேரு அவுஸ் பின் ஹாரிஸ். ஒரு வரக்கத்துக்குனாலும் கேட்போமே, எந்த மனிதர்களுடைய கரத்தினால் இந்த உலகமே இஸ்லாமாய், மதீனாவுக்கு வந்து மதீனாவின் காரணமாக உலகமே இஸ்லாமிய தலைப்பதற்கு காரணமாக இருந்த அந்த ரூகுகள் அவுஸ் பின் ஹாரிஸ், ராபி பின் மாலிக், உக்குபத் இப்னு ஆமீர், இவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். குத்துபத் இப்னு ஆமீர், ஜாபிர் இப்னு அப்துல்லா, இந்த ஆறு பேர் தான் முத முதல்ல வந்தாங்க பதினொன்னாவது ஆண்டு. அப்ப அவங்களை கூட்டிட்டு வர்றது பெருமானார்கிட்ட அஸ்ஹத் பின் ஜராரா கூட்டிட்டு வந்து ரசூலுல்லாட்ட பேசுறாரு. பேசினவுடனே நாயகுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாருக்கும் சொல்ற மாதிரி இந்த செய்தியும் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த ரசூலுல்லா அனுப்பியிருக்கான், நான் ஏகத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நான் இந்த செய்தி எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாம ஏகத்துவத்தை பத்தி ரசூலுல்லா சொல்றாங்க. சொன்ன உடனே சரிங்க, நான் என் ஊர்ல போய் பேசி பாக்குறேன் போயிட்டாரு. அஸ்ஹத் பின் ஜராரா ஊருக்கு போயிட்டாரு. போயிட்டு இந்த செய்தியை போய் அங்க சொல்றாரு. போற வழியிலே ஒரு சம்பாஷணம் நடக்குது இந்த ரெண்டு பேருக்கு இடையில, இந்த ஆறு பேருக்கு இடையில உள்ள கூட்டத்தில் ஒரு சம்பாஷணம். ஏற்கனவே யகூதிகளுடைய லிஸ்ட்ல பெருமானார் மதீனாவுக்கு வருவாங்கன்னு தௌராத்துல இருந்துச்சு. உலகத்திலே அல்லாஹ்வால் அறிமாளிகள் என்று போற்றப்பட்டவர்கள் யகூதிகள், எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு வரையும் த பீப்புள் ஆஃப் புக், அறிவுக்கு சொந்தக்காரர்கள், தேவத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ்வால் போற்றப்பட்ட மக்கள், அறிவு சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொன்ன கூட்டம் தான் யகூதி. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜூஸ், ஆனா பூரா ஜூஸ் மாதிரி ஆயிட்டான், ஜூஸ் ஆகி கிடைச்சிட்டு லூஸ் ஆகிட்டான், அதான் உண்மை. இன்னைக்கு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஒரு பெரிய ஒரு அந்த உலகத்தையே அப்படி ஆட்ட போறோம். இன்னைக்கு பல இடங்களில் இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருப்போம் அவர்களுடைய அந்த குதர்க்கமான சிந்தனைகள், அவருடைய தோற்றுவிப்பு, அதாவது ஆன்டி கிறிஸ்ட் என்று சொல்லி தஜ்ஜாலை வரவேற்பதற்காக வேண்டி அவர்கள் செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு பல வருஷம் ஆச்சு. இப்ப சமீபமா தான் எல்லா பத்திரிகைகளையும் அந்த இலும்பு நாட்டிஸ்னா யாரு, நம்ம எல்லாம் போல இலும்பு நாட்டிஸ்னா யாரு, அவர்கள் இந்த உலகத்தை ஆளக்கூடிய அந்த 13 ஃபேமிலி யாரு அப்படின்லாம் அடிக்கடி இப்ப மெசேஜில் வந்துகிட்டே இருக்கும். இது எதுக்கு தெரியுமா? இது இந்த திட்டத்தை ஏற்படுத்தி 13 காலாச்சு. இது இப்ப வம்படியா விடுறது எதுக்குன்னா, ஒரு மறைமுகமான பயத்தை மக்களுக்கு மத்தியில ஏற்படுத்து. அதை தவிர வேற எது கிடையாது. பம்படியா இவன்கிட்ட ஏதாவது ஒரு பயம் வரணும். அந்த எந்த தஜ்ஜாலை குறித்து பெருமானார் சொன்னார்களோ அதற்கு எதிராக எந்த போதனும் பெருமானார் சொல்லி தந்தாங்க. சூரத்துல் காதலினுடைய முதல் 10 ஆயத்துக்களை எவன் போதுகிறானோ அதை முடிய கூட தஜ்ஜால் போக முடியாது. பெருமானார் சொன்னாங்க, என்னுடைய கூட்டமே உம்மத்தை நீங்கள் சூரத்துல் காஹபினுடைய முதல் 10 வசனங்களை மனநிட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்று கேட்டால் இருக்கிற பித்தனாக்களிலே மிகப்பெரிய பித்தனா இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. அவர் இந்த உலகத்திற்கு வருகிற போது ரெட் கார்பெட் போடுறதுக்கு பெரிய கூட்டம் இருப்பான். எல்லாம் சாதாரணமான ஆள் இல்ல, மல்டி பில்லியனர்ஸ். நீ உலகத்தில் இருக்கக்கூடிய சாதி தொழில் அவன் தான் பண்றான், எல்லா காசு அவன் தான் இருக்கு. இதை சொல்லி சொல்லியே இன்னைக்கு எல்லாத்திலையும் வருது. நாங்க எல்லாம் யார் தெரியுமா, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொன்னா, நாங்க தான் வந்து ஆன்டி கிறிஸ்ட் இலுமினாட்டி, அந்த தஜ்ஜால வரவேற்கக்கூடிய கூட்டம், சைத்தானை தொடரக்கூடிய கூட்டம். தெரிய போறேன், எல்லா நெட்லயும் தெரியாத ஆளுகளுக்கு கூட அது வந்து சேர்ந்து இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்துவது. பெருமானார் தான் சொன்னாங்க, அந்த அச்சத்தை வேற எதை கொண்டும் உங்களால் போக்க முடியாது. இந்த விஷயத்தை குறித்து மக்காவிலே மதீனாவிலே பெருமானார் பேசிக்கொண்டே இருந்தார்கள். தஜ்ஜாலை பற்றி தொடர்படியாக எங்களுக்கு பேசினார்கள். ஒரு கட்டத்தில் நாங்கள் அப்படியே ஒரு மாதிரி நிலைக்கு போய் திரும்பி பார்த்தோம், பள்ளியாச வாசலுக்கு தஜ்ஜால் வந்துட்டானா, ஹதீஸ்ல அப்படி இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லா எப்படி பேசியிருப்பாங்க? இருக்கிற பித்னாலே பயங்கரமான பித்னா சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த தஜ்ஜாலுடைய பித்னா உங்க முடியும் கூட தொடாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க சூரத்துல் காஃபினுடைய முதல் 10 வசனம் கூறிங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் மனப்பாடம் செய்ய வைங்க. அப்ப இந்த முதல்ல 6 பேர் வந்துட்டாங்க, வந்துட்டு திரும்ப போயாச்சு. அடுத்த ஆண்டு எத்தனாவது வருஷம் வந்தாங்க? 11. 11வது ஆண்டு 6 பேர் வந்தாங்க, ரசூலாட்ட பேசிட்டு போயிட்டாங்க. 12வது ஆண்டு, அடுத்த ஆண்டு நாயகம்லா பலைவு செல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி இன்னும் சில பேரை கூட்டிக் கொண்டு இந்த 5 பேர்களுடன் சேர்ந்து மொத்தம் 12 பேர் திரும்ப வர்றாங்க ரிட்டர்ன் அடுத்த தடவை. இந்த நிகழ்வை தான் வரலாற்றிலே பைஅத்துல் அக்வா என்று எழுதப்படுகிறது, ரசூலுல்லா செஞ்ச உடன்படிக்கை. அப்ப நாயகம்லா பலைவு செல்லம் அவரிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வை நம்புகிறோம், நாங்கள் ரசூலை ஏற்றுக்கொள்ளுகிறோம், நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம், ஜினா செய்ய மாட்டோம், நாங்கள் திருட மாட்டோம், விபச்சாரம் புரிய மாட்டோம், நாங்கள் மது அருந்த மாட்டோம், இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒத்துக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாயகம்லா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கான்ட்ராக்ட் அந்த மக்கள்கிட்ட போடுறாங்க. போட்டுட்டு முசாபு பின் உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழரை அவர்களோடு அனுப்பிடுறாங்க. வாக்கியா இப்ப இந்த செய்தியை சொல்லியாச்சு, ஒரே நேரத்தில் கேட்டவன விளங்காது, முசாபு பின் உமைர் கூட போறாரு, நீங்க போய் அங்க சொல்லி கொடுங்க. ஆண்டு கடக்கிறது, அடுத்த ஆண்டு எத்தனாவது ஆண்டு? 13வது ஆண்டு. 75 பேர் வந்தாங்க நாயகம்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி. 75 பேர்கள் வரலாற்றினுடைய புத்தகங்களிலே எழுதப்படுகிறது. 75 பேர் வந்தாங்க. வந்த உடனே நாயகம்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஆண்டுதான் இறைவன் சொன்னால், பெருமானாரே நீங்கள் 13 ஆண்டு காலங்கள் ஏற்படுத்திய அந்த ஏகத்துவத்தினுடைய மறுமலர்ச்சியின் வெளிப்பாடு மதீனாவிலே இருக்கிறது, நீங்கள் போகலாம். ஒரு காலமும் நபியினுடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை மதீனாவில் ஆரம்பமாகவில்லை. தம்பி அதை உருவாக்குகிற முறை அதற்கான உள்ள செட்டப்ஸ், அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப லேஸ். ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவு செய்து அதை ஃபைனலைஸ் பண்ணி இப்படித்தான் அப்படின்னு கொண்டு வர்றதுதான் சிரமம். கொண்டு வந்துட்டோம், அது வாட்டுக்கு தானா நடந்துகிட்டே இருக்கும். நான் கம்பெனியில இருக்கும் போது ஹெச்ஆர்ல ஒரு செய்தி சொல்லுவாங்க, மென்மே கம் மென்மே கோ, இந்த கம்பெனி வில் கோ ஆன். ஒரு ரூல்ஸ் ஒன்று உண்டு, ஒரு ஸ்லோகன் ரூல்ஸ், மென்மே கம் மென்மே கோ. சில பேர் கம்பெனியில 35 வருஷமா இருப்பார், அவர் சொல்லுவார் என்ன வச்சுதான் எல்லாமே நடக்குது, நான் மட்டும் இங்க இருந்து போயிட்டேன் ஒட்டு நடக்கு, நாளைக்கு நாள்ல எல்லாம் பகிர்ச்சாலாயிரம். சில பேர் அப்படி பேசுவோம், நம்மளும் பார்த்துருப்போம், நம்ம எல்லாம் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது, எல்லாம் எவ்வளவு வச்ச அது கம்பெனியுடைய ரூல்ஸ்லே போனாது. மென்மே கம் மென்மே போ, எவி வந்தாலும் எவி போனாலும் இந்த கம்பெனியில ஒரு செட்டப்புக்கு போயிருச்சுன்னா அது போட்டு போடிக்கிட்டு இருக்கு, யார் வந்தாலும் சரி யார் போனா. அரசியல் என்று சொன்னாலே பெருமானார் வகுத்த அந்த செய்தி என்று சொன்னாலே, இன்னைக்கும் கூட அரசியல் என்பதற்கு அடித்தளமான அதனுடைய அடிநாதம் அரசியல் என்று சொன்னால் என்ன? செட் ஆஃப் பாலிசி, செட் ஆஃப் கவர்னிங் பாலிசி. இன்னைக்கு இவர் ஒருவர், நாளைக்கு அம்மா, நாளைக்கு அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இவர்களை நடத்துகிற அந்த செய்தி உள்ள எழுதி வச்சிருக்காங்க இல்லையா, பாலிசி, அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த சட்டம் அடிநாதம் இருக்கிறது, அதுதான் நடத்துவடி. இந்தியாவே அவர் நடத்துறாரு இவர் நடத்துறாரு நம்ம நினைச்சுக்கிட்டா நம்ம தப்பு, எவரும் எவர் இஷ்டத்துக்கு நடத்த முடியாது, அங்க உள்ள இருக்க அந்த கானூனுக்கு தோதுவா தான் போக முடியும். இதை முதல் முதலிலே வகுத்து கொடுத்தவர்கள் பெருமானார், 6வது நூற்றாண்டிலே இதை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் பெருமானார். அப்ப அந்த 12 பேர் வந்தாங்க, அதுக்கு அடுத்து 75 பேர் வந்தார்கள். திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, கொஞ்ச நாள் அப்படியே அந்த வரலாறு இன்னைக்கு நம்ம மதீனாவுக்கே போயிருந்தோம். பெருமான் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அருமையான செய்தி, மனிதத்தான் இருக்கும் ஐயமூத்தபி மதீனா பல்யம், உங்களிலே யாருக்கு மதீனாவிலே வந்து மூத்தாவதற்கு சக்தி இருக்கிறதோ அவர் இங்கு வந்து மூத்தாகி கொள்ளட்டும். வாழ்றதுக்கு ஒரு செய்தியை சொல்லலாம், அது என்ன மூத்தா போறதுக்கு ஒரு செய்தி. மனிதத்தான் இருக்கும் மதீனா பல்யம், those who are capable to death in Medina, he can die in the earth of Medina. Yen சொல்லிட்டு பெருமானா சொன்னாங்க, ஏன் தெரியுமா? உஷக்தி உபயோகம் அப்படியா, அந்த ஆத்மாவை என்னுடைய கரத்தை பிடித்து சுவனத்திற்கு கொண்டு போவது எது போல இருக்கும்? இப்ப நாங்க மௌத்தாவுக்கு ஆசை வரணுமா இல்லையா? கொடியீட்டி வாழ்வது பெரிய விஷயம் அல்ல, கடைசி மரண தலங்கள் அந்த மரண தியானங்கள். யாரெல்லாம் இங்கே கூடியிருக்கிற மக்களுக்கும் இங்கே இல்லாத மக்களுக்கும் மதீனாவில் மௌத்தாவுற வாய்ப்பு பெருமான முடிந்தால் நான் கரை சேர்த்து விடுவேன். அப்ப நான் சொல்லப்பா வரைவு செல்லம் அவர்கள் அந்த ஆண்டுக்கு பின்னால் அந்த 13வது ஆண்டு 78 பேர் வந்த உடனே அல்லாஹ்வுத்தாலா ஒரு இஷாராவை காட்டினான். உங்களுடைய இதுவரை உள்ள 63 ஆண்டு காலத்தில் 53 ஆண்டு காலம் பணி முடிந்து நீங்கள் 10 ஆண்டு காலம் நீங்கள் இதுவரை செய்து வந்ததை வெளிப்படுத்துவதற்காக நீ போலாம். அரசியல் துவக்கம் செட்டப் பார்க்கனாலும் அதனுடைய ஆரம்பம், அதனுடைய அடிகோல், அதனுடைய அதாவது அதனுடைய மைல் ஸ்டோன் இருக்கிற ஆரம்ப நிலை அது மக்காவிலே ஆரம்பித்தது. அப்ப மதீனாவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு நாம் அடிக்கடி கேட்ட வரலாறு. மதீனாவுக்கு போறாங்க, மக்கள் எல்லாம் வரவேற்பதற்கு வந்தார்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள், நல்லா கேளுங்க, அது எப்படி ஒரு ஒரு நிலையை பெருமானார் உருவாக்குகிறார்கள். மதீனாவுடைய மேற்பகுதியிலே தல அல் பத்ரு அலைனா மின்தனியத்தில் விதாயி வஜப சுக்ரு அலைனா மாதா. அவர்கள் அந்த நேரத்தில் அந்த பாடிய அந்த வரிகள் தல அல் பத்ரு அலைனா, அங்கே சூரியன் அந்த அங்கே சந்திரன் அங்கே நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஏன் சந்திரங்கன்னா அந்த மக்கள் அங்க சொல்லும் போது அங்க சொல்லாமதான் இருந்தாங்க. இன்னும் இதை விட நிறைய எல்லாம் இருக்கு. அப்ப அந்த நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அம்ரு பின் அவுஃப் நல்லா கேட்டுக்கணும், அதுதான் திருப்பி திரும்ப சொல்றேன், என்ற ஒரு சஹாபியினுடைய வீட்டுல தங்கிட்டாங்க. உள்ள வந்து வரலாற்று கிதாபுகளில் எழுதப்படுகிறது, இமாம் புகாரி அவர்கள் எழுதுகிறார்கள், 14 இரவுகள் பெருமானார் அங்கே தங்கியிருந்தான். வேற கீழ் போகல. மதீனாவுக்கு வந்து அம்ரு பின் அவுஃப். ஏன் இது இவ்வளவு டீடைலா சொல்றேன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய டே டு டே லைஃப் நீ தொகுத்துருக்கான். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் பெருமானார் என்ன என்ன செஞ்சாங்க. நீ கோர்வையாக்கப்பட்டு விட்டது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருக்கிற காலத்திலே அங்கே ஒரு பள்ளி உருவாகிறது. அந்த பள்ளிக்கு பேர் தான் மஸ்ஜிதே குபா. இன்னைக்கும் உம்ராவுக்கு போறவங்க ஹஜ்ஜுக்கு போறவங்க நம்ம பார்த்துருப்போம், அந்த பள்ளியிலே எழுதியிருக்கும். இந்த பள்ளியில் யார் தொழுதார்களோ அவர்கள் ஒரு முழுமையான அங்கீகரிக்கப்பட்ட உம்ராவை செய்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். இந்த பள்ளியில போடுறோம் வந்து வெறுப்பு வம்படியாக கூட்டிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வெறுப்பு போட்டவங்க போய் நிறைய தொழுகுறாங்க. அங்கே நின்று தொழுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட உம்ரா, சும்மா உம்ரா இல்ல, அங்கீகரிக்கப்பட்ட உம்ரா. அதுதான் அங்க பார்க்க வேண்டிய செய்தி. இப்ப நம்ம இங்க இருந்து போறாங்க, போய் எத்தனை இடத்துல அந்த ஹஜ்ஜோ உம்ராவோ ஏற்கப்படுமா என்னன்னு தெரியாது. நிறைய இடத்துல நாம் செய்கிற தவறுகள் ஹதீஸ்களில் வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் பெருமானார்களோடு அமர்ந்திருக்கும் போது ஒரு செய்தியை சொன்னார்கள், உங்களிலே யாருக்கு வாப்பாவோ உமாவோ உயிரோடு இருக்கு, தாயோ தகப்பனோ உயிரோடு இருக்கு, அந்த தாயின் தகப்பனில் நீங்கள் காலையிலே எழுந்திருக்கக்கூட அல்லது மாலையிலே அல்லது பகலிலே வாப்பா அம்மா உயிரோடு இருக்கா? இவர் வீட்டுல எழுந்திரிச்சோன்னா அந்த அத்தாவை பார்த்து ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிறார். அந்த முகத்தை பார்த்து பாப்பாவை பார்த்து ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிறார். உண்மையிலே சந்தோஷம் நிறைந்து என்ன, இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி அல்லாஹ்வின் உதவியால் என்னுடைய வாப்பா இருந்தார்கள் உதவினார், என் உண்மை பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு பார்வைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட உண்டாவை தருகிறார். இங்கிருந்து பிளைட் குடிச்சு ஏறி சித்தாலை ஏறி சித்தாலேருந்து கார் குடிச்சு அங்க போய் அப்புறம் குபா மசித்துல 2 ரக்காயத்தை தொழுது அங்கீகரிக்கப்பட்ட உம்ரா கிடைக்கிற வீட்டுல இருக்கு. உடனே சகா பாட்டதுக்கெல்லாம் ஒரு சந்தேகம். உடனே ஒரு சகாபி எந்திரிச்சு பாட்டாங்க, யார சொல்லா கேட்கணும்ல, கேட்கிறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க வீட்டிலே தான் இருக்கோம், ஒரு நாளைக்கு நாங்க எத்தனை தடவையும் பார்க்கறோம் உண்மையா இல்லையா? வெளியே போறோம் வீட்ல தான் இருக்கோம், அம்மா முன்னாடி வரா அப்பா முன்னாடி வரா, வெளியே போனா அசனா முடிக்கும் வாழைக்கலாம் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு 10 தடவை 100 தடவை 1 லட்சம் தடவை பாக்குறமே, ஒரு தடவை பார்த்த முதல் தடவைக்கு உம்ரா நன்மையா இல்ல மத்ததுக்குமா கேட்கணுமா வேண்டாம்? உடனே நாய்ச்சலாஜி இந்த சஹாபி வந்து சிரிச்சாங்க, பெருமானார் சொல்லுகிறார்கள் நீ 1 லட்சம் தடவையும் உன்னுடைய பாப்பாவையும் உம்மாவையும் சந்தோஷமாக பார்த்தால் 1 லட்சம் உம்ராவை நடைபெறும். பாப்பா உம்மாவை இழந்தா உங்களுக்கு எவ்வளவு பெரிய வருத்தமா இருக்கு? சும்மா உம்ரா இல்ல, மக்கூல் உம்ரா. இதுல என்ன சீக்ரசின்னா, இதுல என்ன சீக்ரெட்னா, எல்லா செய்திகளுக்குமே நான் பார்ப்பதை கொண்டு அல்லாஹ் எனக்கு உம்ராவினுடைய நன்மையை தருவான்னு பார்த்த நன்மை. ஒருத்தர் நீயத்தோட ஹதீஸ் படிச்சுட்டு இப்படி அல்லாஹ் எனக்கு தருவான்ற நீயத்தோடு பார்த்தா அல்லாஹ் தந்து விடுகிறாங்க, சும்மா பாக்குறாரு. அது நம்ம பசங்க நீ பாக்குறத கேட்கவே வேண்டியதில்லை, நம்மால் பார்ப்பதே ஒரு மாதிரி தான் பார்க்கலாம். அதுவும் உலகத்தில் அவனுக்கு இலக்காரமான பொருள் ஒன்று உலகத்திலே இருக்குன்னா பெத்த தாய் தான். ஏமா இப்படி லூசாவே இருக்க, பல பேர் கேட்கிற கேள்வி யார பெத்ததை பார்த்து உன்னை அந்த அம்மா சொல்லுது, அதனாலதான் உன்னை பெத்திருக்கேன். நீ டிஜிட்டல் ஏஜ்ல அம்மாவுக்கு பிள்ளைக்கு சண்டா, ஏடா எத்தனை தடவை உன்னை கூப்பிடுறேன், தோசையை துட்டுட்டேன் துட்டுட்டேன் துட்டுறேன், அந்த பேர் சொல்றான் ஒரே ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தான் அல்லாம வந்திருக்கிறேன். வாட்ஸ்அப்ல அனுப்பாங்களேன்னு மெசேஜ் போடணுமா? நான் தான் பிஸியா இருக்கேன்ல, ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு தோசை ரெடின்னு ஐ ஆம் ரெடி. நீ பாட்டுக்கு 1 லட்சம் தடவை கூப்பிட்டாலும் கார் வரும், இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய தரமாக சொல்லிக் கொடுக்கணும்ல. அப்ப அவங்களுடைய தரஞ்சா என்ன அப்படிங்கறத மனசுல வந்துச்சுன்னா அடுத்த தடவை இப்ப என்ன புரிய கொடுத்தா யாருக்கு பாப்பா உப்பாவும் இல்லை நினைச்சு பாருங்க நமக்கெல்லாம் எப்படி இருக்கும். அட இழந்துட்டு மாட்டேன், ஒரு நாளைக்கு 1 லட்சம் தடவை மக்பூல் உம்ரா என்று சொன்னால் எப்ப போய் சேர்வது? நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா அந்த நபியினுடைய உம்மத்தில் பிறந்த இந்த பெரிய வாக்கியத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த மேன்மையை உணரக்கூடிய பக்குவத்தை நம் இளைஞர்களுக்கு அல்லாஹ் தருவானாக. அதனுடைய உண்மையான அந்த சிந்தனையை புரிகிற வாக்கியத்தை எல்லாம் நம்முடைய இளைஞர் சமுதாயத்துக்கு தருவானாக. வந்துட்டாங்க, 14 நாட்கள் பெருமானார் அங்கே தங்கியிருந்தாங்க. 14வது நாள் ஒருத்தரை கூப்பிட்டனுனாங்க, யார அந்த முதலிலே வந்து பெருமானாருடைய கரத்தை முதல் முதல்ல கை குடிச்சாரோ அவர் யாரு? அஸ்அத் பின் சராரா, அஸ்அத் பின் சராரா. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலான்னு மாதிரி நமக்கு இதுவும் உள்ள இருக்கணும். அப்ப கூப்பிட்டு விட்டோடனே கூப்பிட்டு விட்டு அந்த கூட்டத்தார்களை கூட்டு வர சொன்னாங்க. அந்த கூட்டத்தாருக்கு பேர் பனி நஜார், பனி நஜார் கூட்டம். ஒரு 10-15 பேர் ஆயுதங்களோடு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஏதோ கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நாயகம் சொல்லாஹ் இஸ்லாம் அங்கிருந்து வந்து அவங்கள்ட்ட சொன்னாங்க, நம்ம இப்ப வெளியில போகணும், இந்த மலை பகுதியை திக்குகளை இறங்கணும் அப்படின்னு சொல்லி உடனே அவர்கள் ஆயுதத்தை தெரிந்துக் கொண்டார்கள். நாயகம் சொல்லாஹ் இஸ்லாம் தன்னுடைய வாகனத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பின்னால் அமர்த்தி கொண்டு போகிறார்கள். இதுல என்ன ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்முடைய கவனத்துக்கு தேவையான விஷயம், 13 ஆண்டு காலங்கள் பெருமானார் தாவத்தினுடைய பணியை செய்தார்கள். கேக்குறேன், ஹிஜ்ரத்தின் போது அப்படின்னா எத்தனை சகாபாக்கள் கூட வந்திருப்பாங்க? 13 வருஷம் ஒன்னு ரெண்டு இல்லை, 13 வருஷம் ஹிஜ்ரத்தின் போது எத்தனை பேர் கூட வந்தார்கள்? நின்று கொண்டு மக்கள் எங்க வீட்டுக்கு அது எப்படி கூடுவாங்க? இன்னைக்கு உதாரணம் யாரெல்லாம் ரம்சான்ல உம்ராக்கு போறாங்களா பாத்துக்குவீங்க. ரம்சான்ல உம்ராக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அந்த மதீனாவினுடைய வீட்டில் உள்ள எல்லா குழந்தைகளையும் பள்ளிவாசலுக்கு அனுப்பி விடுவார்கள். ஒரு தஸ்தர் அவங்கவுங்களுக்கு ஒரு இடம் உண்டு, அந்த குடும்பத்துக்கு அதை விரிச்சு அதுல வந்து அந்த பேரிச்சப்பழம் அந்த கேடு தயிர் இதெல்லாம் விரிச்சு வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அங்க ஒருத்தர் நினைக்குவார், அந்த குழந்தைகள் அந்த வாலிப பிள்ளைங்க வாசல்ல வந்து நிற்பாங்க. யாரெல்லாம் உள்ள வர்றாங்களோ நம்ம யாருமே தெரியாது, நம்ம தமிழ்நாடா இங்கிலீஷா எதுவும் தெரியாது. கையை பிடிச்சு அந்த சுயூப்புனா அந்த சுயூப்புனா தாழ்மானா பெருமானாருக்கு சேர்த்து வைத்தது. அப்படி ஒரு மன் அந்த மக்களுடைய குணம், அவர்களுடைய அந்த நடைமுறை, இதுக்கு நேர் எதிரானது மக்கள் கடுமை அட்டி இடி தள்ளு மதினாவில் எதுவுமே இருக்காது. அப்ப அந்த மக்கள் கூட்டு போய் உட்கார வச்சு அவங்களை அழகா கவனிப்பாங்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில அதே சூழ்நிலை அன்றும் நடந்தது. அப்ப நாயன் சொல்லா தலைவர் செல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஆதாரமா பூவாகும், தயவு செய்து யாரும் நிப்பாட்டாதீர்கள், இந்த ஒட்டகம் ஏவப்பட்டது, அது எங்க போகணும்னு அதுக்கு தெரியும் போயிடும். கரெக்டா அபு அய்யூபுல் அன்சாரி அவர்களுடைய வீட்டு வாசலில் போய் உட்கார்ந்துச்சு. அபு அய்யூபுல் அன்சாரியினுடைய வீட்டு வாசலுக்கே போய் உட்கார்ந்துச்சு. திரும்ப எழுப்பி பார்த்தாங்க, எந்திரிக்கல. உடனே நாயகம் சொல்லா அலைஹி வஸல்லம் அதுல இருந்து இறங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தோழர் அபு அய்யூபுல் அன்சாரி வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் தான் கேட்கிறாங்க, இந்த உட்கார்ந்த இடம் யாருக்கு சொந்தமானது, யாருக்கு சொந்தம்னு கேட்டாங்க. உடனே மக்கள் சொன்னாங்க, இது ரெண்டு எத்தீமான புள்ள சஹல் சுபை. நான் அதனாலதான் பேரெல்லாம் சொல்றேன், அது வருது, அது காதலனாலும் வந்து போகணும் ஏதாவது ஒரு வகையில, அது பேருங்கள் அந்த இது தெரிஞ்சிருக்கு ஏதாவது ஒண்ணு. சகல் சுகையுடைய எத்தீமான பிள்ளைகளுக்கு சொந்தம். அந்த ரெண்டு பிள்ளைகளும் அசத்துடைய வளர்ப்பு இருக்காங்கன்னு பெருமான அசத்தை கூட ஜராராவை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன் அது எவ்வளவுன்னு சொல்லுங்க. உடனே அந்த மக்கள் வந்து சொன்னாங்க, யார சொல்லா ஹிபர், நாங்க கிஃப்டா தரோம். அப்ப பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை அதுதான் முக்கியமான வார்த்தை கிடையாது. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தினுடைய விஷயத்திலே அப்படி அல்ல, அதற்கு எந்த பொருளோ அதை நான் தருகிறேன். பத்து தீனார அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்டேந்து வாங்கி அனுப்பிட்டாங்க. இதுதான் ஒரு சுத்தமான மனிதனுடைய நிலை. ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்ட வரலாறு எழுதும் போது இப்படித்தான் எழுதுவாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல பெருமானார் சொல்லியிருப்பாங்க, ரெண்டு குதிரையை ஏற்பாடு பண்ணி வைங்க, ரெண்டு ஒட்டகத்தை நம்ம போகணும். அவங்களும் ரெடி பண்ணி அதுக்கு சாப்பாடு பாடெல்லாம் போட்டு வளர்த்துட்டு வருவாங்க. போற அன்னைக்கு வந்து பெருமானம் கேட்பாருங்க, வாகனம் ரெடியா, நம்ம இப்ப கேப் பண்ணலையா, கார் ரெடியா இருக்கா, அவங்க போனோம் வந்து சொல்லுவாங்க. அதனுடைய விலை என்ன, இந்த சம்பாஷணையை மட்டும் நல்லா பாருங்களேன். கேட்கறது பெருமானம், முன்னாடி நிற்கிறது அபூபக்கர், தான் உயிர் தான் குடும்பம் எல்லாத்தையும் பெருமானாருடைய காலிலே கொண்டு வந்து போட்டுவிட்டு, யார சொல்லலாம், நீங்கள் எந்த நினைத்தாலும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தை செய்து கொள்ளலாம் என்று அத்தனையும் அர்ப்பணித்த அபூபக்கர், அபூபக்கரை பார்த்து ரழியல்லாஹு அன்ஹு பெருமானார் சொல்லுவாங்க, இந்த குதிரை என்னால தனியா ஊத்து அபூபக்கர் வரலாறு எழுதுகிறார். அத்தனையும் பதிவு டாக்குமெண்ட்ரி. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கண்ணை தனியா ஊத்து யாரும் சொல்லலாம், எந்த வாய்ப்பையும் கேட்கிறீர்கள், எல்லா பொருளும் உங்களுக்கு தனி இந்த குதிரை போய் விளையை கேட்கிறீர்கள், இந்த ஒட்டகத்துக்கு இந்த போற வாகனத்துக்காக இல்ல. அப்ப பெருமானார் சொன்னார்கள், இது ஈடு கிடையாது, இது அல்லாஹ்வினுடைய மாலை, நான் ஏவப்பட்டவன், நான் போவதற்குரிய அந்த வாகனத்தை நான் தான் வாங்கிக் கொள்வேன். சமனை ஏற்றுக்கொண்டால் வாகனத்தை எடுத்துக் கொள்வேன், பொருளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வாகனம் தேவையில்லை. ஒரு அப்படுக்கற்ற தலைவர் எதை எப்படி நடத்தும், இன்னைக்கு எப்படி, இன்னைக்கு உள்ள நிலைமை என்னங்க, ஒரு கவுன்சிலர் ஆயிட்டாருனாலே முன்னாடி மூணு காரு பின்னாடி மூணு காரு தான் போகும். அவரை பார்க்கணும்னாலே முதல்ல டோக்கன் ஃபீஸ் கட்டினாங்க. நான் இன்னைக்கு நிறைய பேரு வார்டு கவுன்சிலர் ஆக அடிமட்டத்திற்கு கூட, நான் யாரையும் சொல்றேன், இந்த ஊர்ல இல்ல பக்கத்து ஊர்ல, அது வேற யாராவது தப்பா நினைச்சுக்காங்க, நம்ம ஊருக்காரர் மூணு காரில் அதைத்தான் எடுத்துறாரு, கண்டிப்பா கிடையாது, அது உங்களுக்கு அப்படியே கிடையாது. பக்கத்து ஊர்ல உள்ள செய்தி, முன்னாடி மூணு காரு பின்னாடி மூணு காரு, அவர்கள் அணிவகுத்து தான் போறாரு, கடைசி நிலையில உள்ளவன். ஆனா அங்க பெருமானார் நிகழ்த்தி காட்டிய அந்த நிகழ்வு எப்படி இருக்கு, காசை பிடிக்கிறாங்க முதல்ல, பிடிச்ச பின்னாடி தான் ஏறுனாங்க. அப்ப அந்த இடத்தை பெருமானார் வாங்கி முதல் முதலிலே மஸ்ஜிது நபவி அங்கே நிர்மாணமானது. அதுதான் இன்னைக்கு நம்ம மதீனாவுக்கு போகக்கூடிய அந்த பள்ளி. அந்த பள்ளியில் வைத்துதான் எல்லா நிலவரங்களையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய சட்டங்களை ஜாரியாக்கினார்கள். முதல் முதல்ல பெருமானார் பண்ணது ஒரு 45 ஆர்டிகல் மாத்த போட்டாங்க. யார் யார் எப்படி இருக்கணும், அரசியலுடைய முதல் அமைப்பு அங்கேதான் ஏற்படுகிறது. முன்னாடி உள்ளது பூராமே வந்து பிரிலிமினரி, அதனுடைய செட்டப் முத முதல்ல பெருமானார் செஞ்சது. இந்த இடத்துல ரெண்டு கூட்டம் இருக்கிறோம், ஒன்னாவது இஸ்லாம் தீனி, ரெண்டாவது சியாசி. ஒன்றாவது இஸ்லாம் தீன், ரெண்டாவது பொலிட்டிக்கல். ரெண்டு வீமையும் பார்த்தாங்க முஸ்லிம்கள். அதில் குறிப்பாக முஹாஜிர்களும் அன்சாரிகளும் என்னென்ன செய்யணும் ஒரு காணொலி போட்டாங்க. ரெண்டாவது இவர்கள் சேர்ந்து வாழுகிற அந்த யகூதிகள் நசாராக்கள், அரபுகளிலே யார் வந்து சிலை வணக்கம் புரிந்தார்களோ அவர்களுக்கு ஒரு செட்டப் போட்டாங்க. போட்டு சொன்னாங்க இதுதான் இனிமேல் நடைமுறையில் இருக்க போகிற மார்க்கா. உலகிலே முதல் முதலிலே சட்டத்தை வகுத்து கான்ஸ்டிடியூஷன் ஏற்படுத்தி இவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே அப்படியே அந்த அத்துணை சட்டங்களை எழுதுகிறார்கள். என்னென்ன செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டார்கள். முதல் முதல்ல இன்னும் ஹதீஸ்களிலே எழுதப்படுகிறது, முதல் முதல்ல பெருமானார் மதீனாவுக்கு போய் சொல்லி சேர்ந்து சொன்ன முதல் செய்தி, முக்கியமான செய்தி. ஒரு ஹிஜ்ரத் நடந்திருக்கு, ஒரு பெரிய செட்டப் அமைய போகுது, இஸ்லாம் பெருசா பரக போகுது. அப்ப சொன்ன முதல் ஹதீஸ் என்ன தெரியுமா? முதல் வரலாற்று புகாரி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே கொண்டு வருகிறார். பெருமானார் முதலிலே பேசிய பேச்சு என்ன அப்படின்னு கேட்டார், அப்சுஸ் சலாம், யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க. என் இஸ்லாமிய இரவல்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்க இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்சுஸ் சலாம், யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க. அத்தின் ஏழைகளுக்கு முடியாதவர்களுக்கு உணவு கொடுங்கள். அந்த ஒரு சுண்ணத்தை மெட்ராஸ்ல என் சகோதரன் அயாத் ஆகினதுனால உலகமே திரும்பி பார்க்கணும். ஒரு சுண்ணத்து 99 ஒரு பிரசிடன்ட் பெருமானார் மாதிரி நடந்து காமிச்சுறான். பெருமானார் சொன்னாங்க இந்த உம்மத் முழுக்க வாழும் முகம்மதுக்கு. வரலாற்று ஆசிரியர்கள் அப்படித்தான் எழுதுகிறார்கள், பெருமானாரை போய் 1400 ஆண்டுகளுக்கு முன்னே தேடி பார்க்கலாம் வேண்டியதில்லை. இன்றைக்கு வாழுகிற ஒரு மனிதரை பிடித்து பார்த்தால் இவர் முகம்மதை போட்டு இருக்க வேண்டும். எந்த தலைவனாலையும் செய்ய முடியாது. பெருமானார் பார்த்ததை போன்றுதான் இன்றைக்கு ஒரு முஸ்லீம் பார்க்க வேண்டும். அப்படித்தான் பார்ப்பார். அவர் அணிகிற உடையிலிருந்து நாம் போடுகிற இந்த ஜாடி சுப்பா இதெல்லாம் அஜர்த்து மாறின உடை இல்லை, எங்கள் பெருமானாரினுடைய நிலை. Identity of Muhammad, Prophet, sallallahu alaihi wasallam. நாம் அப்படி இருக்கிறோம். அப்ப ஆங்கிலா சொன்னோம், அக்சு சலாம், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். வாத்தகிமுத்தாம், நீங்கள் அறியாத அறிந்த அறியாதவர்களுக்கு உணவு கொடுங்கள். வசல்லு வண்ணாசுமியாம், நீங்கள் மனிதர்கள் எல்லாம் தூங்குகிற போது எழுந்திருந்து தொடுங்கள்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நிறைய சட்டங்களை பெருமானார் அங்கிருந்து தான் வகுக்கிறார்கள். என்னென்ன சட்டம் அப்படின்னு பார்த்தா அது நிறைய இருக்கு, சும்மா ஒன்று ரெண்டு. முதல்ல தேவை பூமி, முதல்ல தேவை ஒரு இருப்பிடம். நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும்னா ஒரு இடம் வேணும். அப்ப பெருமானார் சொன்னார்கள் எப்படி எல்லாம் அந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குகிறார்கள் என்பது. போயாச்சு, ஒரு இடத்தை ஆக்குபை பண்ணியாச்சு, எல்லாம் பள்ளியில போய் தொழுதெல்லாம் இல்லை, சட்டங்களை வகுத்து கூட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் முதல் முதலில் பெருமான செய்தி. எக்கனாமிக் டெவலப்மெண்ட், மண் எவன் ஒருவன் விளையாத பூமியை சும்மா தரிசு நிலத்தை உயிர்ப்பிக்கிறானோ அந்த இடம் அவனுக்கு சொந்தம்னாங்க, போட்ட சட்டம் கானூன். அடுத்து ரெண்டாவது, அதுல விளைச்சலுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா தண்ணி வேணும், இரிகேஷன், வாட்டர் இரிகேஷன், அதை பெருமானார் சரிபடுத்துகிறார்கள். எல்லா அரசியல் சட்டம் சும்மா சாதாரணமான விளையாட்டுத்தனமான பேரே இல்லை, பெருமானார் சரிபடுத்துறாங்க. லா யகூலன் அஹதுக்கும் ஃபில் மாயிர் ராகின், ஹதீஸில் வருகிறது, உங்களிலே ஒருவர் கெட்டி கிடக்கிற தண்ணீரை அவர் அதிலே சிறுநீர் கழிக்க வேண்டாம், பொல்யூஷன். அந்த வாட்டர் என்ன ஆயிடும், அந்த நீர் நிலைகள் பூரா பாக்கி இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு காவேரியா இருக்கட்டும், கங்கரியா இருக்கட்டும், அங்க இங்கிருந்து வரக்கூடிய கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடிய சும்மா அறுசுவை தண்ணீர்னா அது எப்படி இருக்கு. இன்னைக்கு பெருமானார் சொன்னார்கள் இருக்கிற அந்த ஆற்றிலே நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டாம், நிற்கக்கூடிய தண்ணீரில் ஹதீசுகளிலே வருகிறது. வரலாற்று ரீதியாக அப்படி ஒரு செய்தியை பார்த்தேன், உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு. பெருமானார்கள் அதாவது அந்த ஊர்ல கிட்டத்தட்ட வாதி அந்த ஓடைகள் மட்டும் 6 ஓடைகள் இருந்தது. 6 பெருமானார் தோட்டி அதை சரி பண்ண சொன்னார்கள். வாட்டர் இரிகேஷன் மனிதனுடைய அவசிய தேவை, மனிதனுடைய அவசிய தேவை. ஒரு ஹதீஸ்ல வருகிறது, பெருமானார்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமூன சுரக்கா ஃபி தலாத் ஃபி மாஇ வல் கல்லி வன் நார். முஸ்லிம்களுக்கு இந்த 3 பகுதிகளிலும் மொத்த சொந்தம் உண்டு. 1வது அல்மா, தண்ணீர் பொதுப்படையானது, யாருக்கும் ஜோக்கல்ல, கவர்மெண்ட் விற்கிறான். எல்லாம் யோசிக்கணும், நம்மளை ஏற்கனவே முட்டாளாக்கின்னு சொல்லிட்டேன். பொதுப்படையானது, அவரவருக்குரியது, அவரவருக்குரியது, எல்லாரும் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களெல்லாம் எடுத்துக் கொள்ளலாம். ஜுபைர் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர் முஹாஜிர், அவருக்கும் அன்சாரி சஹாபிக்கும் ஒரு நாள் சண்டை. பொதுவா வர்றது தானே, பொதுவா கொஞ்சம் இடம் அவருக்கு கொஞ்சம் மேலே இருக்கு, கீழே இந்த தண்ணி பிரச்சனையில் ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு. ரெண்டு பேரும் கையை பிடிச்சி ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட தீர்ப்பு சொல்லுகிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்கியா ஜுபைர், பெருமானார் அவரை பார்த்து சொல்லுகிறார், ஜுபைரே நீங்க அவருக்கு தண்ணி கொடுங்க, உங்களுக்கு இது பண்ற கோபீதி உள்ளவங்க. உடனே அந்த வந்த அன்சாரி சஹாபி இருக்கிறாரு, கொஞ்சம் கோபக்காரர் அப்படி இருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றிலே ஏழைகள் இருந்தார்கள், பணக்காரர்கள் இருந்தார்கள், கோபக்காரர்கள் இருந்தார்கள், சாந்தக்காரர்கள் இருந்தார்கள். எல்லா வகையான மனிதர்களையும் பக்குவப்படுத்தி உலகத்திற்கு பெருமானார் காட்டினார்கள். அதுதான் அரசியல், அந்த மேனேஜ்மெண்ட் தியரி, அட்மினிஸ்ட்ரேஷன். போவோம், கடுமையான கோபம் அவர். என்ன உனக்கு போக மீதிங்கிறாங்களே பெருமானார் அப்படின்னு சொன்னோடனே இவர் ஒரு வார்த்தையை கொஞ்சம் தடினமாக விடுகிறார், யார சொல்லலாம் போகிறோம், அவர் உங்க சச்சா மகன், அதனால சைடு அடிக்கிறீங்களான்னு கேட்டார். எப்படி கேட்டாரு, யார சொல்லலா, அவரு சச்சா பையன், கொஞ்சம் சைடு அடிக்கிறீங்களா, விட்டுட்டு போக மீதி அனுப்புன்னு சொல்றீங்களா, இஸ்கி அசுபைர் அவருக்கு சொல்றீங்களே. உடனே நான் சொல்லுவா விளைவு செல்லம் முதல்ல உங்களுக்கு உள்ளத நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். வருகிறது இமாம் இப்னு கதீர் தன்னுடைய கிரந்தத்திலே இந்த ஹதீஸை அப்படியே கொண்டு வருகிறார். நீங்கள் உங்களுக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கொண்டு பிறகு அந்த தண்ணீரை அடையுங்கள், அது உங்களிடத்திலே நெம்பும் அல்லவா, அது நெம்பிய பிறகு மீதமுள்ள தண்ணீரை இவருக்கு கொடுங்கள். சஹாபி அப்பதான் இப்படி பாருகிறார். இதுதான் உண்மையான சட்டம், உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கிட்டு மீதி உள்ளதை கீழே கொடுங்கிற சட்டம். ஆனால் பெருமானார் அவர் மீது இரட்டப்பட்டு சொன்னார்கள், உங்களுக்கு போ இஸ்தி என்னுடைய இஸ்லாமிய இளவல்கள், என்னுடைய சகோதரர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல புரிகிற ஆற்றலை தர வேண்டும். என்ன ஆயத்தை தெரியுமா அல்லாஹ் இறக்கினான், வேறு எங்கும் சொல்லாத வார்த்தை, இப்படி ஒரு கடுமையான வார்த்தை. என்ன சொன்னான், ஃபலாம ரப்பி, இல்ல உன்னை படைத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்கள் இரட்சகனான அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ் எங்கேயும் அப்படிலாம் சத்தியம் கொடுக்கலாம் பண்ணல, பொருட்கள் மீது அல்லாஹ் பண்ணுவான், மற்ற எல்லா விஷயங்களின் மீதும் சத்தியம் இருக்கும், வல்ல அசர் கொத்தியும் இப்படிதான் இருக்கும். அல்லாஹ் ஒரு இடத்துல சொன்னான், அவர்களே அவர்கள் ரெண்டு பேர் உங்களிடத்தில் ஏதாவது பிரச்சனை என்று வந்தார்கள் என்று சொன்னார். சூரத்து நிசாவினுடைய 65வது வசனத்தில் என்ன சொல்றான், ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ஸும்மா லா யஜிதூன ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜன் மிம்மா கதைத். ரசூலே, நீங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியிலே ஒரு தீர்ப்பை வழங்கிய பின்னால் அந்த ரெண்டு பேருடைய மனதிலும் அதை பற்றி எந்த சஞ்சலமும் வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, அது அதுதான். சொன்ன உடனே நீ முதல்ல கேட்கிற கேள்வி, அது சரியா லைப்பா? நம்ம எல்லாம் யார் சொன்னாங்கன்னு சொல்றோம், இவ்வளவு நேரம் பேசினது எல்லாமே குரான அதீஸ் தான், வேற எது இல்ல, எல்லாம் புகாரில இருக்கு, நம்பர் எல்லாம் முடியாச்சு, ஆயத்தையும் முடியாச்சு. எல்லாம் எப்படி சொல்றான் பாருங்க, உன்னை படைத்த ரட்சகன் மீது சத்தியமாக அவர்களுடைய ஈமான் முழுமை அடையாது. முகமதி நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள், ஏன் சொல்லுங்க, உங்களை அவர்கள் நீதிபதியாக அரசாணியாக ஆக்கி அந்த ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு வழங்கிவிட்டால், நீங்கள் தீர்ப்பு செய்ததை பற்றி அவர்களுடைய மனதில் எந்த சஞ்சலமும் வரக்கூடாது. அல்லாஹ் இயற்கையில ரெண்டு ரெண்டு விஷயங்களை பத்தி பேசுவான் எப்போதுமே. அல்லாஹ்வுக்கு ஒன்னாவது பிசிக்கல், ரெண்டாவது மென்டல், அவனுடைய உடல் சூழல், இரண்டாவது அவனுடைய உள்ள சூழல். உணர்ச்சிகளுக்கு தேவை, உடலுக்கு தேவை. அல்லாஹ்விடத்திலே சட்டத்திற்கு பெருமானாரிடத்திலே வந்து விட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய நிலைவாடோ ஸ்டாண்ட் என்னவோ, உள்ளத்துல அதுல கொஞ்சம் கூட குறைவான ஸ்டாண்ட் கிடையாது. மனம் அதே நிலையில் இருக்கும். என் நபி சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அதுல எந்த விதமான ஏற்றமும் இறக்கமும் கிடையாது. இப்ப நம்ம என்னையா செய்யறோம், சொன்ன உடனே ஏன் ரசூலுல்லா சொன்னாங்கன்னு சொன்ன உடனே முதல்ல கேக்குற கேட்டு செய்யலைப்பாங்க, எங்க போய் முடியுது பாருங்க. நம்மளாக ஒன்றை சிந்தித்து செயல்படுவதல்ல. அப்ப ரசூலுல்லா சொன்னார், தொலைவு செல்லும் சொல்லிட்டு முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பெருமாநாடு. அதிசயிலே வருகிறது, இந்த ரெண்டு பேருக்கு இடையில நடந்த சண்டைக்கு தான் அல்லாஹ் ஆயத்தே இறக்கினான். என்ன சண்டை? வாக்கியா பஞ்சாயத்து சார், நம்ம ஊர்ல சொல்லுவான்ல வாக்கியா பஞ்சாயத்து. எல்லோரும் மஸ்ஜிதுகளும் இந்த கருத்தில் ஒன்றுபடுகிறார்கள். உலகத்திலே அங்கீகரிக்கப்பட்ட இமாம் இப்னு கதீர் தன்னுடைய கிரந்தத்திலே இந்த முழு வரலாறையும் கீழே கொண்டு வருகிறார். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, நான் சொன்னா வலைவு செலம் லால் தபூலன்னு தகாமுதியா ஒரு ஹதீஸ்ல வருகிறது. பெருமானா சொல்கிற காற்று வீசுகிற திசைகளை நீங்கள் நின்று சிறுநீர் கழிக்க வேண்டாம். என்ன மூன்று பேரை அல்லாஹ் கியாமத்து நாளில் அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களோடு பேசவும் மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை கொடுப்பான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். மூன்று பேர்கள் உலகத்திலே. தனக்கென்று தடுத்து வைத்துக் கொண்டு அடுத்தவர்கள் கிடைப்பதை அவகரித்துக் கொள்ளுகிறார்களோ, இந்த மனிதர்களை அல்லாஹ் திரும்பி கூட பார்ப்பதில்லை. இதை விட அரசியலை யார் சொல்லிட்டார்? வலைவு செல்லும் அவர்கள் எல்லா மன்னர்களுக்கும் கடிதம் எழுதினார்கள். இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து அதிசிகளில் வருகிறது, கிட்டத்தட்ட பெருமானாரிடத்திலே 80 பேர் பெருமானாரால் அனுப்பப்பட்ட டெபுட்டேஷன் தூது குழு பெருமானார் அனுப்பி விட்டாங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இன்னும் சில விஷயங்களை நம்ம தெளிவா தெரியணும். நாயன் சந்தா வலைவு செல்லும் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது யாராவது தீர்ப்பு சொல்ல முடியுமாங்க? சொன்ன உயிரோடு இருக்கிறாங்க, அப்ப வேற ஒருத்தர்கிட்ட போய் யாராவது கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. வரலாறுல வருவது 8 பேர்களையும் பெருமானார் ஜட்ஜா வச்சிருந்தாங்க. தான் வாழுகிற காலத்தில், தான் வாழுகிற போது எட்டு சகாபாக்கள் குறிப்பாக காதி, அந்த காதி வேலை செய்ததற்காக வேண்டிய அவர்களுக்கு ஊழியம் கொடுக்கப்பட்டது.
கெட்டிங் சாலரி ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜட்ஜ்.
இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய கால் படாடுறவங்க எல்லா வேலையாக மாதிரி அவருக்கு ஒரு வேலைக்கு கூலி, அவ்வளவுதான்.
எட்டு பேர் மதீனாவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹயாத்தினுடைய காலத்தில் என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை உருவாக்கினார்கள். அவங்க எப்படி திருப்பிடுறாங்க, தான் வாழும் காலத்திலே பார்த்தாங்க.
எந்த செய்தியுமே ஒரே இடத்தில் ஒருமித்து போவதில்லை, காலத்திற்கு தோதுவாக அடுத்தடுத்து மாறும்.
இன்றைக்கு இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக், இன்னைக்கு இருக்கக்கூடிய
இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா ஜனநாயக தேர்வு அப்படின்னு சொல்றாங்க. இது பேர் ஜனநாயக தேர்வா? பாதி பேர் வாக்களிக்கிறதே இல்லை, என்ன பாதி பேர் அடிக்கிறான். இதுல முக்காவாசி பார்த்தானே, இது எவ்வளவு தேர்ந்தெடுத்தான்னு எவ்வளவுக்குமே தெரியல. ஜனநாயகம் இல்ல, இஸ்லாம் சொல்லுகிறது அந்த நேரத்திற்கு என்ன தேவையோ அதற்கு தோதுவாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அத்தாட்சி ரசூலுல்லா எந்த வழிகாட்டுதலையும் செய்யவில்லை, அதற்கு என்று தேர்ந்து மஷ்வரா செஞ்சு தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. மக்கள் எல்லாம் வந்து அந்த நேரத்திற்கு என்ன தேவையோ அந்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். கண்டிப்பா அரசியல் அமைப்பு இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தனக்கென்று சில டிரான்ஸ்லேட்டர்ஸை பெருமானார் உருவாக்கி வைத்திருந்தார்கள். டிரான்ஸ்லேட்டர்ஸ் வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த கடிதங்களை படித்து சொல்ல கடிதம் எழுதி அனுப்ப, அடுத்த வேதத்தை படித்து காட்ட டிரான்ஸ்லேட்டர்ஸ். அரசியல்ல ஒண்ணு, அரசியல் சூழல் அமைப்புகளை நமக்கு தெரியாதுப்பா முடியலாம் ஏதாவது இல்ல. இன்றைக்கும் யூதர்கள் செய்கிறார்கள், அவர்களுக்கு பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் மூன்று மொழி கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கு யூத குடும்பங்களில் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், யூத குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஒரு சாதாரண குழந்தைக்கு மூன்று மொழி தெரியும், ஆங்கிலம் தெரியும், அரபி தெரியும், ஹிப்ரு தெரியும். ஒரு யகூதி குரானை படித்து விளங்குவான், என் முஸ்லீம் சகோதரனை நீ எங்கு இருக்கிறாய்
அரபி மொழியை பார்த்து பெருமானார் சொன்னார்களோ, அஹிப்புல் அரப், நீங்கள் அரபியை பிரியப்படுங்கள். அரபி மொழியை அல்லமும் அல்லுகல் அரபிய ஹதீஸ்களிலே வருகிறது, நீங்கள் அரபி மொழியை படியுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டா உங்கள் வேதத்தினுடைய மூலம் முடியாது. டிரான்ஸ்லேட்டர் உருவாக்கி பெருமானார் சுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வச்சு காட்டினார். இப்படி ஒவ்வொரு துறையாக முதல்ல பூமியினுடைய அந்த இது, அதாவது தண்ணீரை கொடுத்தது, அதே மாதிரி வந்து பூமியை செப்பனிட்டு கொடுத்தது, அதாவது அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் அதுக்குரிய ஆண்களை உருவாக்கியது. போர்த் போலீஸ் சிஸ்டம், இன்றைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா போலீஸ் சிஸ்டம், அவர்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஆனா வேலை இல்லாம இருக்கிற அந்த போலீஸ் அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னைக்குரிய போலீஸுக்கு எல்லாம் வேலை உண்டு, அந்த போலீஸுக்கு வேலை இல்லை. என்று சொல்லுகிற ஒரு நபித்தோட அவர் பெருமானாருக்கு முன்னாடியே நின்றுட்டு இருப்பார். யாரையும் போய் தூக்கிட்டு வந்தா அவர் தான் அவர் போய் குண்டா கட்டா தூக்கிட்டு வருவார். போலீசுடைய வேலை அங்க இருக்கக்கூடிய பிரீசன் ஜெயில் சிறைச்சாலை மதீனத்து நபி அத்தன் சிறைச்சாலை யாராவது அதாவது சாலவத்துக்கு உதால் என்று சொல்லுகிற ஒருவர், ஒரு கடுமையான எதிரி, ரசூலுல்லாஹ் பார்க்கவே கூடாது தெரிஞ்சுக்கிட்டார். அவரை போய் ஒரு தடவை பிடிச்சு போட்டாங்க, பள்ளியார் சொன்ன அவர் கெட்டி வச்சிருந்தாங்க. மூன்று நாளைக்கு அவர் பள்ளிவாசல கெட்டி கிடந்தார். இவரு உத்தால் அதீசுகளிலே வருகிறது, அதுதான் அவரிடத்தில் இருந்த சிறைச்சாலை. பெருமான அதுதான் பாடசாலை, படியுங்கள் என்று சொல்லி படிக்க வைத்து அந்நிய மொழிகளை படிக்க வைத்தார்கள். அரசியல் சட்டத்தில் ஓடாது, அந்நிய மொழிகளை படிங்க, அஜ்னபியா லோகல் அஜ்னபியா படிப்பது உங்களுக்கு வாஜிப் என்று சொன்னார்கள். இதெல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்றான், இது முக்கியமான ஒரு செய்தி, அதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். மணிமுத்தம் அமெரிக்காவில் நீங்கள் நெட்ல போய் பார்த்தா தெரியும், யூஎஸ்ல ஒரு சட்டம் கொண்டு வந்தான். யூஎஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கெல்லாம் மடா குடியர்கள், சாராய குடியர்கள், மடா குடியர்கள். இன்னைக்கு நேரத்தில் அவங்களுடைய கிளைமேட் அப்படின்னு சொல்லிக்கிறான், அந்த ஒயின் இந்த ஒயின் நம்ம மக்கள்லாம் கெட்டு போறானே அதை நிப்பாட்டலான்னு ஒரு சட்டத்தை போட்டான். 1920 யூஎஸ்ல நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடியே யூகேல அந்த சைட்ல யுனைடெட் கிங்டம் அதுல நடைமுறைப்படுத்தினா தோல்வி. அமெரிக்கால நடைமுறைப்படுத்தி சக்சஸ் பண்ண முடியல. உடனே என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னான்,
இயற்கையாகவே ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பண்பு உண்டு, எதையுமே ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு பார்ப்பது. பார்லிமெண்ட்ல சட்டம் நிறைவேற்றியாச்சு, இனிமேட்டு யாருன்னு தண்ணியை இருக்காது. போலீஸ கூப்பிட்டு சொல்லியாச்சு, எப்பா யாரெல்லாம் அடினாலும் முடிச்சு போதாச்சு. அதன் வருகிற வழிகளை அடைத்து விட்டார்கள். எந்த எந்த வழியிலையும் மெடிசின் மெடிசின் எதுவுமே கிடையாது. கடைசியில பார்த்தா ரெண்டு ரெண்டு பேரா சேர்ந்து திருட்டுத்தனமா சாராயம் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப கவர்மெண்ட் பார்த்துச்சு, இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி அது எங்க அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சலாம் அதையும் பண்ணணும். இது என்னை ஓன் ஸ்டேட்மெண்ட் நினைக்க வேணாம், நெட்ல இருக்கு. The prohibition of alcohol அப்படின்னு போட்டா இந்த மொத்த செய்தியும் வருது. அப்ப கள்ள சாராயத்தையும் பார்த்தோம், அப்படி இருந்து அவனால விட முடியல, அடிக்ஷன். உடனே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அவனவே வீட்டுல திருட்டுத்தனமா சாராயம் காய்ச்சான், அவனவே சொந்தமா முடிக்கிறது. கவர்மெண்ட் பார்த்துட்டு பின் வாங்கிருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியாம. அப்பதான் அவன் ஒரு ஆராய்ச்சி பண்றான், இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, நடத்தி இருக்காங்க, என்ன நடந்துச்சு. அதே ஹிஸ்டரிய புரட்டி பாக்கிறான், எங்காவது ஒரு ஆள் சொல்லி சாராய மருந்து வந்து நிப்பாட்டி இருக்கானா. ஹிஸ்டரிய புரட்டி பார்த்தா மடமா குடியர்கள், அதுலேயே வித விதமா பாடி பாடி குடிக்கிறவங்க, அதுல ரொம்ப நாள் வச்சிருந்தா அந்த சரக்கு ஃபேமஸ் விஐபி. ஒருத்தர் ஒரு 15 வருஷம் சரக்கு இருந்துச்சுன்னா அவங்க அந்த விஐபி. அந்த மாதிரி இருந்தார்களே, ஒத்த வார்த்தையில நாளைக்கு குடிக்காதையாரு தவக்கு அத்தனை பேரும் கோபிட்டான். போலீஸ் இல்ல, பார்லிமெண்ட் இல்ல, அராஜகம் இல்ல, சட்டமுறை இல்ல, சிறைச்சாலை இல்ல. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கவர்மெண்ட் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்ததற்கு முன்னே தலை குனிந்து முடியாது என்று சொல்லுகிறது. ஒரு மனிதன் முடிந்திருக்கிறாரு, முன்னே அதை எடுத்து பிறட்டி பார்த்து ஆராய்ச்சி பண்ணா கடைசியில் ரசூல்லா தெரிஞ்சவன டபக்கு முடி வச்சிருப்பி சமந்தான். அதே எழுதி தங்களுடைய இயலாமையை ஒத்த மனிதராக நின்று ஒரே வார்த்தையில், வேற ஒன்றும் கிடையாது, வேண்டாம்னு சொன்ன உடனே நம்ம என்ன கேட்கணும்ல, அந்த தெருவீதிகளெல்லாம் 1000 கோடியது, பல ஆண்டுகள் மழை பெய்தால் அந்த ஊரில் நாற்றம் அடிக்கும், அந்த பூமி குடித்த அந்த சாராயம் இருக்கிறதே, மழை பெய்தால் திரும்ப அந்த மதினாவுக்கு போக முடியாது அந்த அளவுக்கு வந்து அந்த மண்களில் இருந்து குட்டி கொண்டிருந்த அந்த வாழை. ஆனா இது எப்படியா நிப்பாட்டினான்னு பார்த்தா, அது பெருமானார் ஏற்படுத்திய அந்த அரசியல் நிதி சும்மா இல்லை. முதல்ல மனிதர்களை உருவாக்கினார்கள், அப்புறம் ஒன்னு ஒன்னா சொல்ல சொல்ல, வட்டி கூடாது, சினா கூடாது, தக்கரப்பு சினா, விபச்சாரத்தின் பக்கம் போவே போவார். கடைசியாக தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் சொன்னார்கள், இதுவரை இருந்த இந்த மூட பழக்க வழக்கங்களை, இந்த ஜாமீனியத்தினுடைய அந்த செய்திகளை என் செருப்புக்குள்ளே போட்டு விதித்து விட்டு இன்றோடு ஒளிந்தது, இனி கியாமத்து நாள் வரை எந்த இஸ்லாமியனும் அதை ஏறிட்டும் பார்க்க மாட்டான். நம்மளை பற்றி பெருமானார் வைத்திருந்த அபிப்பிராயத்தை நாம் உண்மைப்படுத்துகிறோமா? கொஞ்சம் யோசிக்கிற சமூகம், நம்மை பற்றி பெருமானார் வைத்திருந்த அந்த அபிப்பிராயம் நாம் உண்மைப்படுத்துகிறோமா? இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டிய, இப்படிப்பட்ட ஒரு செட்டப்பை தான் பெருமானார் நமக்கு செய்து காண்பித்தார்கள். ஆக இது இதோட முடியல, இன்னும் போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு துறையாக பேசலாம், நீங்க அரசியல் அந்த அடுத்ததுனால அந்த மொத்தமா எல்லாத்தையும் சொன்னேன். இது ஒவ்வொரு துறையாக வெறும் இரிகேஷன், வாட்டர் இரிகேஷன் அப்படின்னு. அல்லாமா அபுல் ஹசன் அலி நதுவி தன்னுடைய கிரந்தத்தில் எழுதும்போது ஒரு இடத்திலே சொல்லுவார், ஒரு அழகான ஒரு ஆயத்துக்கு விளக்கம் சொல்வார். காவிரிகள் ஒருவருக்கு ஒருவர் நண்பராக இருந்தவர்கள் செயல்படுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், அவர்கள் இருப்பதை போன்ற இந்த இஸ்லாமியர்கள் இருந்து அவர்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அது மாதிரி எதுல செயல்படணும் அதுக்கு விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள். காவேரி வாட்டர் பொல்யூஷன் ஆச்சுன்னா அதற்கு முஸ்லீம்கள் பொறுப்பு, அந்த ஆயத்து சொல்லுகிறது. எந்த மெடிசின் அடுத்தவனுடைய உயிரை கொல்லும் என்று சொன்னால் ஒரு முஸ்லிமனுடைய பொறுப்பு அந்த மெடிசினை தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொரு மெடிசினை கண்டுபிடித்து உலகத்திற்கு கொடுப்பது இஸ்லாமியர்களுடைய பொறுப்பு. நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுகிறது. இந்த உலகில் எந்தெந்த தேவைகளை வைத்து உங்களுக்கு முன்னால் இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் உடைத்தெறிந்து, அது சயின்ஸா, சோசியல் சயின்ஸா, அது பொலிட்டிக்கலா, என்ன தேவை இருந்தாலும், எக்கனாமியா, ஒரு இஸ்லாமியன் அதற்கு முன்னே அதற்கு பரிகாரத்தை சொல்ல வேண்டும். எல்லாம் நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் தக்கும் பித்னத்தும் பில் அகதி ஓ பசாகும் கபீர், சும்மா லேசு மாசான பித்னா வராது. காவேரி ஆறாக ஓடும்னு சொன்னால் ஓடுதா இல்லையா? இந்த பாய்கள் தங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழித்தார்கள். நடக்கிறது பூரா நடக்குது. நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல அந்த ஆயத்திற்கு எல்லாரும் கடமைப்பட்டவர்கள். யாரும் தப்பிச்சிட முடியாது. நமக்கு பொறுப்பு இருக்கிறது, சமூகத்தை பாதுகாக்கிற பொறுப்பு, இதனுடைய ரிசோர்ஸ், இதனுடைய வளங்களை பாதுகாக்கிற பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உண்டு. அது எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் பெருமானார் சொல்லித் தருகிறார்கள். அந்த செய்தியை அறியக்கூடிய அந்த நல்ல சிந்தனை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு இந்த குறைந்த சந்தர்ப்பத்தில் இந்த செய்தியை பேசுகிற கேட்கிற வாய்ப்பு, இதெல்லாம் நாம் இன்னைக்கு கேட்டோமோ அப்படின்னு போய் ஒரு நினைவு படுத்து போது நினைவு ஏற்படுத்தி நல்லா பேசுகிற அதெல்லாம் தேவையில்லை. இது என் இடத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வரும் அடுத்த ஆண்டுக்குள் ஏதாவது ஒரு வகையில ஒரு சிந்தனை மாற்றம், செயலில் மாற்றம், நம் குழந்தைகளுடைய விஷயத்தில் மாற்றம் ஏற்படுத்துகிற நல்ல சிந்தனை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அத்துணை இஸ்லாமியர்களுக்கும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் எல்லாம் தந்துரு புரிவானாக. பாசிரு தாபானா பிள்ளாரவை இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் அழைத்து பெரிய பெரியவர்கள் இங்கே வந்து பேச வருகிறார். என்னுடைய தந்தை இந்த ஊரிலே பல தடவை பேசியிருக்கிறார்கள் என்று இதற்கு முன்னே வரும்போது அந்த ஸ்கூல்ல பேச வரும்போதே சொன்னாங்க. அல்லாஹ் தாலா அந்த இடத்துல என்னை வந்து பேச வச்சான். நான் சின்ன பையன், எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, அல்லத்துடைய மகன் வயசு இருப்பேன் நினைக்கிறேன். அல்லாஹ் வந்து இந்த வாக்கியத்தை கொடுத்தான், நீங்கள் எல்லாம் எடுத்து கேட்ட அந்த நிகழ்வு அல்லாஹ் வாங்க ஏற்படுத்தியது, நான் சொன்ன வார்த்தை இறைவனுக்கு என்று சொன்னது, அல்லாஹ் அந்த இஸ்லாசை உறுதிப்படுத்தி உங்களிடத்தில் அடைய செய்கிற அந்த வாக்கியத்தை தர வேண்டும் என்ற நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னை அழைத்து கண்ணியப்படுத்திய இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் மரியாதைக்குரிய இமாம் அவர்களுக்கும் மனதார்ந்த நன்றியை சொல்லி இருக்கிறேன். வாசல் தாவான அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.